कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे हरे
राम हरे राम 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 हरे Krishna, Krishna, Hare, Hare. वैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाचार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयामुनमध्यमाम्
वन्दे गुरुपरम्पराम्
यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि त्रिणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं प्रभज्ये बोधं शरस्य महदाह्वय भक्तनाद कुलशेखर योगिवाह भक्तान्द्रियेणुपरकालयमीन्द्रनिष्णा श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्
नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम्
प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்திருந்தனன் பல்கலையோர் தாம் மன்னவந்த இராமானுசன் சரணார விந்தன். நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் எந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகன் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருநாத்து மாமகம் பிரசாதயதி யத்சுக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ய பலம் த்ரிதந்த ஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. கிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் அவனேதான் பூமியில நம்மளையெல்லாம் கடைத்தேற்றனன்றத்துக்காக ஆச்சாரியனாக அவதாரம் பண்றான். மானை காட்டி மானை பிடிக்கிறா போலே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ஒரு வாக்கியம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திலே உண்டு. இந்த வேடன்லாம் ஒரு மானை பிடிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான்னா ஒரு மானை பிடிச்சு அப்படி கட்டி விட்டுடுவான். ஒரு மரத்துல எந்த இடத்துல மான்கள் அலையுமோ அந்த இடத்துல அந்த மானை கட்டி விட்டுட்டான். கட்டி விட்டு வலைய விரிச்சு வச்சிருப்பான் ரகசியமா. அப்ப மத்த மான்கள்லாம் ஓ நம்முடைய ஜாதி மான் இங்க இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பார்க்க பக்கத்துல வரும். வந்த உடனே வலையில மாட்டினு அந்த மாதிரி பகவான் பண்றான். மானை காட்டி மானை பிடிக்கிறா போது ஆச்சாரிய புருஷாலாம் பகவத் ஸ்வரூபம் பகவானுடைய கட்டளைப்படி நடக்கிறார். ஆனா எல்லா சம்சாரிகளோடையும் பழகிறார், எல்லா ஜனங்களோடையும் பழகிறார், அவர்களோடு அவர்களா கலந்து பழகிறார். எதுக்கு அப்படின்னா அவளுக்கு தெரியாமலேயே அவள பக்தியில கொண்டு வந்து பகவானத்தை அவள் அழிஷிண்டு போகிறதுக்காக. எப்படி ஒரு குழந்தைய அதுக்கு தெரியாமலேயே விளையாட்டுக்காக இப்படி அம்மா ஆகாரம் எல்லாம் கொடுக்கிறா இல்லையா, அது பத்து வாய் சாப்பிட்றதுக்கு சந்திரனை காட்ட வேண்டியிருக்கு, திருள நாயை காட்ட வேண்டியிருக்கு, ஏதோ காட்டி அதை பொறுத்த வரைக்கும் அது விளையாடுறது. அம்மா அம்புலியை காட்டுறா, அம்மா நாயை காட்டுறா, அம்மா ரோட்ல ட்ரெயினை காட்டுறா, பஸ்ஸை காட்டுறா, ஆஹா அப்படி நம்ம வாய்க்கு வாங்கி வாங்கி ஒரு பண்ணி ஒரு வாய் வாங்கிட்டா பஸ் வரும் பாருங்க, பஸ் எப்படி வரதான் போறது, இது வாயில வாங்குறான் அதை பொறுத்த வரைக்கும் இப்போ வாங்கிட்டா வரும் அப்படின்னு உடனே அம்மா என்ன பண்றா அது வாயில கொடுத்தா சாப்பிட்றத பத்தியா பஸ் வந்து கொடுத்தோம் அப்படிங்க. குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது விளையாடணும், அம்மாவை பொறுத்த வரைக்கும் நன்னா சாப்பிட்டு நன்னா இருக்கு. ஆனா குழந்தைக்கு அந்த ஸ்ட்ரெஸ் தெரியாம அதுக்கு சாப்பாடையும் கொடுத்து அதுக்கு வேண்டிய மாதிரி விளையாட விட்டு ஆனா அதுக்கு வேண்டியவருக்கு கொடுக்கறா இல்லையா, அதுபோல பகவான் ஆச்சாரிய புருஷால நம்மளோட பழக விட்டு நம்மளோட சாதாரணமா இருக்க விட்டு நமக்கு தெரியாமலேயே நம்முடைய புத்திய மனச பகவானத்தை அப்படியே திருப்பி எடுத்துக்கணும். அதனாலதான் ஆச்சாரியர்கள் வசதி, அதனாலதான் குரு வேணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றோம்னா சாதாரண எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா லௌகீகமான விஷயங்களையே பேசிட்டு இருக்கோம். அதே குருவோட இருக்கோம் ஆச்சாரிய புருஷாலோட இருக்கோம்னா எதை பேசினாலும் கடைசியில ஆன்மீக விஷயமான ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சிடும். அப்படி அவர் சேர்த்து 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 அது பாகவதா மகாத்மாக்களுடைய ஒரு விசேஷ குணம். சரியா சொல்லணும்னா இந்த இன்சூரன்ஸ் காரவெல்லாம் இருப்பான், இந்த எல்ஐசிய வரலாம், நீங்க எங்க வேணா பாருங்க எப்படி வேணா பேசணும், கடைசியில இன்சூரன்ஸ் பண்ணு நிக்க வச்சிருவா. அது கல்யாண வீடா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம கிரகப்பிரவேசமா இருக்கட்டும், ஆரம்பத்துல நன்னா தான் பேசிட்டே இருப்போம், கடைசியில இன்சூர் பண்ணிட்டாலும் நிற்பா, இன்சூரன்ஸ் பண்ணிடுங்கோ பாலிசி எடுத்துருங்கோ ரொம்ப நல்லது. எப்படி நீங்க எப்படி பேசுங்கோ கரெக்டா அந்த இடத்துல வந்து நின்றுடுவார்கள் ஆச்சாரிய புருஷா குருமார்கள். பாகவதம் அப்படிதான், நம்ம எதை பேசினாலும் எவ்வளவு தூரம் லௌகீகமா பேசினாலும் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மனச புத்தியே சிந்தனையே அப்படியே பகவானிடத்துல எடுத்துட்டு போவார்கள். நம்ம ட்ரெயின்ல ஏறுறோம், ட்ரெயின்ல ஏறிடும், ஏதோ ஸ்டேஷன்ல இருக்கணும், ட்ரெயின் வளைஞ்சு போகிறது, நேர போகிறது, ஜங்ஷன்ல நிக்கிறது, கரெக்டா ஆனா ஜங்ஷன் போடுதோன்னு நம்ம எங்க இறங்கணுமோ அங்க நமக்கு தெரியறதே கிடையாது. நல்லா தூங்குறோம், நடி விளையாடிட்டு இருக்கோம், நடி பேசிட்டு இருக்கோம், எப்படி போகிறதுனே தெரியல. பார்த்தா சம்சார சாகரத்துல அப்படிதான் நம்ம நிறைய கஷ்டங்கள் கவலைகள் குழப்பங்கள்லாம் மாட்டின்னு முடிக்கிறோம். பெங்களூர்ல டிராபிக்ல போற மாதிரி இங்க சிக்னல், அங்க ஒரு 10 வண்டி, இப்படி புலம்பின்றே போறோம். இப்ப நாமளே கார் ஓட்டின்னு இருக்கோம், எல்லாம் பண்றோம்னா நமக்கு டென்ஷன் ஜாஸ்தி, எல்லாத்தையும் கவனிக்கிறோம். அதே நம்ம வேலை தானம் நம்ம வண்டி ஓட்டலே அப்படின்னா அழக அளவாடி அதே பேசிட்டு இருப்போம், தூங்குவோம், போன் பேசுவோம், இடம் வந்தோட தானா இறங்கும். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில நம்ம கவலைப்படாம, கவலைகளோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ தடைகளோ எல்லாம் வந்தா கூட நம்ம மனச பாதிக்காதபடி இந்த வாழ்க்கைய யதார்த்தமா வாழறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆச்சாரிய புருஷர். அதனால பக்தின்றது விசேஷமானது. ஆச்சாரியர்கள் நம்மள பக்குவப்படுத்த, நமக்கு தெரியாமலேயே நம்மள அழகாக பக்குவப்படுத்துறாரு. அது நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் உண்டு. அதுல சர்வசிரேஷ்டமான ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜன். சன்னியாசம் வாங்கிக்கிற வரைக்கும் அவருக்கு இளையாழ்வா அப்படிங்கறதுதான் பெயர். இளையாழ்வான்னு தமிழ் பெயர், சம்ஸ்கிருத வார்த்தை ராமானுஜன். அதுதான் அழகா ஜோரா இருந்திருக்கா. அவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கிற வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஏத்துக்கணும், என்ன ஞாபகம், நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டோம் நடக்கல, நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நடந்து. ஆனா வாழ்க்கை போயிட்டு தானே இருக்கு, எதுக்காகவும் வாழ்க்கை நிக்கிற பகவான் ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். ஆசைப்படுறது தசரத சக்கரவர்த்தி, நாள் குறிக்கிறது வசிஷ்டர், பட்டாபிஷேகமோ ஸ்வயம் பரமாத்மா ராமச்சந்திரமூர்த்தி. ஆனா ஒரு ராத்திரியில எல்லாம் மாறிடுத்து என்னைக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்றாலும் அன்னைக்கு பகவான் காட்டுக்கு போறோம். 14 வருஷம் தள்ளி போயிடுச்சு பகவான பட்டாபிஷேகம். வசிஷ்டர் நாள் குறிச்சு தசரதன் ஆசைப்பட்டு அயோத்தியா ஜனங்கள் எல்லாம் ஒத்துண்டு ஏங்கி இழைச்சு காத்துருக்க ராமனுடைய பட்டாபிஷேகமே 14 வருஷம் தள்ளி போச்சு அப்படின்னா நம்முடைய விஷயங்கள் நடக்கலைன்னாலும் நன்மைக்கு, நடந்தாலும் நன்மைக்கு, என்ன ஞாபகம், அந்த மனசுகளும் இளையாழ்வார் வாழ்க்கையிலும் பல அசம்பாவிதங்கள், ரசிக்க முடியாத விஷயங்கள், மனசு ஒத்துக்கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனா சரி, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். காகம் வெள்ளையா இருந்தா நன்னா இருக்கும், நம்ம ஆசைப்படுவோம், ஆனா அழகா இருக்காது. எது எப்படி இருக்கணும்னு பகவான் டிசைன் பண்ணி வச்சிருக்கான். நம்ம யாராவது கண் இப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணோமா, தலை இப்படி இருக்கணும் டிசைன் பண்ணோமா, கை இப்படி இருக்கணும் டிசைன் பண்ணோமா, சோ தொடர்புக்கு எல்லாம் சொல்லுவோம். 5 வரலும் 1 இருக்கான், 5 வரலும் 1 இருந்தா யூஸ் பண்ண முடியாது. இது ஒன்னு சைஸ் பெருசா இருக்கணும், ஒண்ணு குட்டையா இருக்கணும், அது பொசிஷனே இஷ்டத்துக்கு இருந்தா தான் 5 சேர்த்து ஒரு வேலை பண்ணும்போது எல்லாம் ஒரே சைஸ்ல வரும், கரெக்டா பிடிக்கிறேன் பிடிக்கிறோம் அப்படின்னா அப்ப எல்லாம் ஒரே லெவல்ல வந்தா தான் எடுக்க முடியும். இதெல்லாம் ஒரே சைஸ் இருந்தா எப்படி அமைச்சிடம்னா ஒவ்வொரு இங்கும் நிற்கும் இஷ்டத்துக்கு. பகவான் அவ்வளவு அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. நிஜமா பெஸ்ட் டிசைன் இன்ஜினியர் தான் பகவான் தான். கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம், இந்த பல்லு அவ்வளவு கடினமான வஸ்து, அது பக்கத்துல ரொம்ப சாஃப்டான நாக்கு, இதுவும் கடினமா வச்சுக்கலாமோன்னு. ஆனாலும் இந்த நாக்கு இந்த பல்லுன்ற எல்லையை தாண்டாத வரைக்கும் சேஃப், தாண்டலாம். ஜோகாக எந்த இலையில நிக்கணுமோ அது வரைக்கும் இந்த பல்லுனால நாக்குக்கு பிரச்சனையே கிடையாது, நாக்குனால பல்லுக்கும் கஷ்டமே கிடையாது. வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எவ்வளவு தூரம் நம்ம இருக்கணும், எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா அது புரிஞ்சுடுத்துனா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இளையாழ்வார் நடக்கிற எல்லா சம்பவங்களையுமே பகவத் பிரசாதமா சுவீகரிக்கிறார். இது கிருஷ்ணன் இஷ்டம், கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை பண்ணிருக்கான், இதுல ஏதோ ஒரு நல்லது இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. பகவான் என்ன பக்குவப்படுத்துறான் மனசனால வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சம்பவங்களும் நம்ம வாழ்க்கை பின்னாடி என்னைக்கோ உபயோகமாக போகும். நன்னா ஞாபகம், நம்ம அம்மா இடத்துல குடிச்ச தாய்ப்பால் அன்னியோட முடியறது இல்லை, ஆயுசு முழுக்க இருக்கு. சின்ன வயசுல ஒரு பாஷையெல்லாம் கத்துக்கிறோம், அது எங்கெல்லாமோ எத்தனையோ இடங்கள்ல பிரயோஜனமா நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை பகவான் கொடுத்திருக்கனால என்ன வர்றதோ என்ன நடக்கிறதோ அப்படியே ஏத்துண்டெல்லாம் அதோடைய காரணம் காரியம் ஒரு நாள் நிச்சயமா நமக்கு புரியும். சந்தேகமே வேண்டாம், எல்லாத்துலயும் நல்லது இருக்கு. பிள்ளையாழ்வார் அப்படி எடுத்துட்டு இருக்கார், அப்பொழுதுதான் நினைக்கிறார் ஆச்சாரிய சம்பந்தம் வேணுமே. பக்தாளோட ஒரு வாழ்க்கை வாழறது விசேஷம், பக்தாளோட நேரம் கடத்துறதுன்றது பெரிய பாக்கியம். எவ்வளவு நிமிஷங்கள் எவ்வளவு மணி நேரங்கள் நம்ம பக்தர்கள் கூட இருக்கோமோ அத்தனைக்கத்தனை வாழ்க்கை சுகமா. நல்ல வெயில் காலத்துல ஏசி ரூம்ல இருந்தா எவ்வளவு சுகமா இருக்கும், அது போல இந்த சம்சார சாகரத்துல இந்த சம்சார பாலைவனத்துல பக்தாவளோட இருக்கிறதுன்றது ஒரு ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி நமக்கு இந்த லௌகீக விஷயங்கள் லௌகீகமான பாதிப்புகள் இதெல்லாம் தெரியாது. அப்படியே இருந்தாலும் அது அணுகிற முறையெல்லாம் நம்ம கத்துண்டுடுவோம். ஒரு மல்லிகை தோட்டத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமலேயே அந்த வாசனை அனுபவிப்போம். நம்ம பைசா கொடுக்க வேண்டாம், ஒண்ணுமே அங்க இருக்கிறதுன்னு ஒண்ணு இருந்தா போதும் தானாகவே இந்த மல்லிகை புஷ்பத்தோட வாசனை வரும். அனுபவிச்சு அப்படி மூச்சு இழுத்து விடப்படும், அது கூட சமப்பட்டு அனுபவிக்க வேண்டாம். நம்ம மூச்சு அப்படி இழுத்து விடும்பொழுதுனா தானாகவே இந்த மல்லிகைப்பூ வாசனை அப்படி மூக்கில் ஏறி இறங்க போகுது. நம்ம பண்ண வேண்டியது என்ன, அந்த மல்லிகை தோட்டத்துல இருந்த ஆச்சரியமா இந்த வாசனையை அனுபவிச்சுள்ளார். மல்லிகை சின்ன கடை மாலை வருது பார்த்தா பகவான் எப்படி ஞாபகப்படுத்துறான் பாருங்க, இவனால மாலையே மறந்து போயிருக்கு. மல்லிகை இதுதான் பகவான். பகவான் பல விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி மறந்துட்டோம் விட்டுட்டோம்னா கூட கரெக்டா பகவான் நமக்கு ஞாபகப்படுத்துறார், சொல்லி தரார். குழந்தைக்கு ஸ்பூன் ஃபீடிங்னு ஒரு வார்த்தை சொல்லு, ஸ்பூன் ஃபீடிங்கா பண்ணிட்டு இருக்க முடியும். சத்தியமா வாழ்க்கையில கடைசி மூச்சு வரைக்கும் பகவான் நமக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஒரு அனுபவத்தை பூரணமா அனுபவிக்கிற வரைக்கும் அதை உணர்ற வரைக்கும் பகவான் விடுறதே கிடையாது. அதனாலதான் நம்ம எல்லாம் பழச்சுட்டு இருக்கோம். இப்போ 10,000 தடவை சொல்லி கொடுத்தாச்சு நீ உருப்பட மாட்டேன்னு உதிக்க தேடல பகவான். 10,000 தடவை சொல்லி கொடுத்து ஒரு சரியில்லைனா 11,000 தடவை சொல்லி கொடுக்குறேன், 11,000 தடவை தெரிஞ்சுக்கலாம், 25,000 நீ அதை கத்துண்டா போதுமே. த பெஸ்ட் டீச்சர்னா பகவான் தான். நம்ம அதை கத்துண்டே ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் வச்சிருக்கான் பகவான். கத்துக்கிற வரைக்கும் விடமாட்டோம், நம்ம கூட எனக்கு வரல போன்னு விட்டுடுவோம், என்னால முடியல போ எனக்கு ஒத்து வராது. ஆனா பகவான் விடுறது கிடையாது. நம்ம ஞாபகம் பகவான் ரொம்ப அழகா நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணான். நம்மளா ஒரு 7வது 8வது படிக்கணும் அப்படின்னா அதை முடிஞ்சு பாஸ் பண்ணி 9th போறோம்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா அங்க இருக்கிற அந்த டீச்சர்ஸ் அந்த பாடத்தெல்லாம் பார்த்தா 8th சுகமா இருந்தது, அங்கேயே படிக்கலாமான் தான் தோணும். 9th ரசிக்கணும்னு தோணவே தோணாது. ஏன்னு கேட்டா அது அண்ணா செட்டில் ஆகிட்டோம், அது ரொம்ப ஈஸியா இருக்கு, அதுலயே குண்டு செட்டில் குதிரை ஓடுற மாதிரி அப்படியே ஆசைப்படும். ஆனா பகவான் நம்மளை கொண்டு 9th போடுறான். ஏன்னு கேட்டா உனக்கு அந்த தகுதி இருக்கு, ஒன்னால முடியும். நன்னா ஞாபகம், நம்மளால சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் நமக்கு வர்றது கிடையாது. நம்மளை கொண்டு போய் பாகிஸ்தான் பிரதமரோட பேட்டி எடு இல்லாட்டி அவரோட மீட்டிங் போட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை வராம இருந்து பகவானோட ஆபரேஷன் நமக்கு கொடுத்துருக்கான். அவனுக்கு தெரியும் நமக்கு அதெல்லாம் அனுப்பிச்சுட்டு நம்ம எல்லாம் நியூஸ் பாக்குறதோட சரி அவருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நம்ம தகுதிக்கு உரியது, நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடந்துருக்கு. நன்னா ஞாபகம், ஆனா நம்ம எதெல்லாமோ கவனிச்சுருக்கோம், எதெல்லாமோ ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாமோ அனுபவிக்கணும். நமக்கு என்ன தகுதி உண்டோ, நமக்கு நம்மளை பத்தி ஒரு பெரிய தாத்பரியம் இல்லை, ஒரு அனுபவம் இல்லை. ஆனா பகவான் நமக்கு என்னென்ன காலத்துல என்னென்ன உண்டோ அழகா கொடுக்கறான். உடம்புக்கு தண்ணீர் சக்தி வேணும்னு வச்சுக்கோங்களேன், தானாவே இந்த தாகம்ன்ற ஒண்ணு சுரக்கிறது. உடம்புக்கு தண்ணி சக்தி வேணும்னா தான் தாகம், எல்லாரும் தாகம் வராது. உடம்புக்கு நீர் சத்து குறைஞ்சு போயிடுது அப்படின்னா தானாகவே இந்த இடத்துல தாகம்னு ஒண்ணு கொண்டுட்டா பாருங்க, இந்த தொண்டையில ஒரு இது வந்த உடனே கடகடகடன் ஜலம் குடிக்கணும். எவ்வளவு ஜலம் உடம்புக்கு தேவையோ அந்த ஜலத்தை வாங்கினா தானா நிக்கணும். அது மாதிரி வயிறு நமக்கு ஆகாரம் ஒண்ணு வேணும், சக்திக்கு வேணும், ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா தானா அந்த பசின்னு ஒண்ணு வருது, கடகடகடன் சாப்பிடணும். இந்த கடைசி வாயு ரொம்ப முக்கியம், ஏன்னா அது சாப்பிட்ட பிறகுன்னா அப்பாடா போதும் இனிமேல் சாப்பிட மாட்டேன் எவ்வளவுன்னு சொல்லணும். அது வரைக்கும் பகவான் கரெக்டா என்னென்ன சமயத்துல நமக்கு எப்படி எல்லாம் வேணுமோ பகவான் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்கான். நம்ம வாழ்க்கைய அனுபவிச்சா போதும், நல்லா ஞாபகம். ஆனா அதை மட்டும் பண்ண மாட்டேன், அனுபவிக்கிறதே இல்லை வாழ்க்கை. அனுபவிக்கணும், வரதெல்லாம் ஏத்துக்கணும். வாழ்க்கை சுகமானது, சுலபமானது, அழகானது, அற்புதமானது, நிம்மதியானது, விசேஷமானது, உயர்ந்தது, நிறைய சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் சொல்றதே இல்லை. வாழ்க்கை ஒரே கஷ்டம், வாழ்க்கை ஒரே குழப்பம், வாழ்க்கை ஒரே பயம், வாழ்க்கை ஒரே ஹாரிபிள், ஒரே டென்ஷன், இப்படிதான் நெகட்டிவாவே பேசணும். ஆச்சரியமா இளையாழ்வார் வாழ்க்கையை யதார்த்தமா ஏத்துக்கிறார், என்ன வரதோ ஏத்துக்கிறார். அப்ப அவர் அப்படியே நினைச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அவருக்கு சில நினைவுகள்லாம் வரும். இருந்தாலும் அது சரியா தப்பா அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். திருக்கட்சி நம்பிகள் இடத்துல அழகா சொல்றார், என் மனசுல சில நினைவுகள் இருக்கு, அது சரியா தப்பான்னு எனக்கு புரியல, நீங்க கொஞ்சம் பெருமாள் இடத்துல கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்ல. உடனே எவரும் கேட்டு சொல்றேன்ற பெருமாள் இடத்துல கேட்கிறார். பெருமாள் ஒரு ஆறு வாக்கியங்கள் சொல்றார். நேற்று நாலு வாக்கியங்கள் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு அவாவாளுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். எத்தனை வாக்கியங்கள் ஞாபகம் இருக்கு, எந்தெந்த வாக்கியங்கள் ஞாபகம் இருக்கு, எது முன் வாக்கியம், எது பின் வாக்கியம், எந்தெந்த வாக்கியத்துல பாதி, எந்தெந்த வாக்கியத்துல கடைசி வார்த்தை, எந்தெந்த வாக்கியத்துல முதல் வாக்கிய வார்த்தை, அதனால டெஸ்ட் எல்லாம் கட்டும். நானே சொல்லிடுறேன், பரவாயில்ல, எவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு கேட்டுட்டா கஷ்டமா இருக்கு. வரதராஜன் சொல்ற நிஜமாவே வரதராஜன் இளையாழ்வார்க்கு சொல்றா போல நமக்கு சொன்ன வார்த்தைகள். அர்ஜுனனுக்கு கீதை சொல்ற மாதிரி கிருஷ்ணன் நமக்கு சொன்னதுதான் கீதை. அர்ஜுனனுக்கு என்ன அவசியம் இருக்கு? கிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்து தலையில கையை வச்சு புத்திய ஒரு கணத்துல மாத்த முடியாது. ரொம்ப க்ளோஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்டு அர்ஜுனன். கிருஷ்ணன் இவ்வளவு பெரிய வியாக்யானம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப தரிசனம், என்ன அவசியம் இருக்கு? அர்ஜுனன் என்ன கேட்டான்? கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக சச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்ன. எது தர்மம் எது அதர்மம் தெரியலடா கிருஷ்ணன். யுத்தம் பண்ணலாமா வேண்டாமான்னு புரியல. ஆரம்பத்துல பண்றது நியாயம்னு தோணுச்சு, இப்ப பண்றது அவசியம் இல்லையோன்னு தோன்றது, ரொம்ப குழம்பி கிடக்கிறது. இப்ப பண்ணினா ஒரு விதத்துல பண்றது நியாயம்னு தோன்றது, இன்னொரு விதத்துல பண்ணாம இருக்கிறது நியாயம்னு தோன்றது. சில விஷயங்கள்ல பண்ணி முடிச்சா நியாயம், பண்ணி முடிச்சா அநியாயம்னு தோன்றது. எனக்கு புரியலப்பா, நீ எனக்கு சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? அவன் கேட்டதெல்லாம் யுத்தம் பண்ணணுமா வேண்டாம், அவன் சாய்ஸ் விடதான் கேட்டு, நீ தீர்மானம் பண்ணு, எனக்காக நீ டிசைட் பண்ணு. இதுதான் சரணாகதி. காப்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேத்தாக யஸ்ரேயஸ்யாது நிச்சிதம். எனக்கு எது நல்லதுன்னு நீ தீர்மானம் பண்ணு. நம்மெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணணும்னு ஆசைப்படும், அங்கதான் கஷ்டப்படும். எல்லாருமே சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு அஞ்சு வயசு அந்த எல்லாருமே சொல்லுவோம், சின்ன வயசுல சந்தோஷம். இப்ப எல்லாருமே சொல்லுவோம், ஏன்னா நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணல. நம்ம ஸ்கூல்ல இருந்து, நம்ம போடுற ட்ரெஸ் இருந்து, நம்ம எந்த வீட்டுல தங்கணம்ல இருந்து, நம்ம என்ன சாப்பிடுற வரைக்கும் அப்பா அம்மா தீர்மானம் பண்ணா சந்தோஷமா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம தீர்மானம் ஆரம்பிக்கிறோம் போறதும் அன்னைக்கு பிடிச்சது ஏழரை நாட்டு சனி, நமக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ட்ரெஸ் எனக்கு இதுதான் வேணும் முதல்ல ஆரம்பிக்கும், நாக்குக்கு இந்த டேஸ்ட் தான் பிடிச்சிருக்குன்னு ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அம்மா அப்பா இது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். என்னைக்கு நமக்கு நம்ம ஒரு இதுதான் இதுதான் இதுதான், அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆயிண்டே போயிட்டு இருக்கு டென்ஷன். பகவான் கொடுக்க நம்மளா ஏத்திக்கிறது. ரொம்ப அழகா அர்ஜுனன் சொல்றான், எனக்கு எது நல்லது நீ தீர்மானம் பண்ணு. ரொம்ப அழகா குலசேகராஜா சொல்றா, வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் நீளாத காதல் நோயாளன் போலே. உடம்ப முடியல, அதோ என்னமோ வியாதி வச்சுக்கோங்களேன், உடம்பெல்லாம் வலிக்கிறது, சாப்பிட முடியல, ஜீரணமாக. உடனே டாக்டர்கிட்ட போய் நம்ம என்னெல்லாம் சிரமப்படுறோமோ அதை சொல்லிடுறோம். மருந்து அவர் தானே டிசைட் பண்றேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அவர் ஆபரேஷன் பண்ணும். இல்லாட்டி அவர் தானே சொல்ல, ரொம்ப இந்த மருந்து நான் சாப்பிட்டமா நம்ம கேட்கறதே கிடையாது. அப்படி கேட்காம டாக்டர் நான் ஏதாலையும் நான் பாக்குறேன் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன வியாதி அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதுக்கு எத்தனை மருந்து, எவ்வளவு நாள் சாப்பிடணும், எத்தனை டோசேஜ் சாப்பிடணும், எல்லாம் சில விஷயங்கள் ஆபரேஷன் பண்ணணும், சில விஷயங்கள் இவ்வளவு பண்ணா போதும், சில விஷயங்கள் ஆதாரத்தை குறைச்சா போதும், சில விஷயங்கள் இதை மாத்திக்கோங்க, இப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையா. எப்ப நம்ம அவரை நம்பி உடம்பு ஒப்படைக்கிறது போல பகவான நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு எனக்காக நீ டிசைட் பண்ண, நீ தீர்மானம் பண்ணு, எனக்கு தெரியல, எனக்கு பதில என் வாழ்க்கைக்கு நீ முடிவெடு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றா. உடனே பகவான் யுத்தம் பண்ற, இவ்வளவுதான் பகவான் கடைசியில கீதையில சொல்றது, யுத்தம் பண்ணுவோம் தர்மம் அதுதான், அது நேரடியா சொல்ல வேண்டியது தானே. நீ யுத்தம் பண்ணுடா அர்ஜுனா, அதான் சரி, இவ்வளவுதான், இந்த ஒரு வார்த்தை போதும், நீ சண்டை போடு, இவ்வளவு சொல்லிதான் போதுங்க. இதுக்கு நீட்டி வழக்கு இவ்வளவு சொல்லணுமான்னா அர்ஜுனனை காரணமா வச்சுட்டு நம்ம அத்தான பேரு கலியுகத்துல வந்து கஷ்டப்படுவோமே புலம்புவோமே அதுக்காக. ரொம்ப அழகா மகாபாரதத்துல சொல்றான், அதி விசேஷமா, சர்வ உபநிஷத்தோ காவக தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ பக்தக சுதிர்போக்தா துர்தம் கீதாமிருதம் மகது. அர்ஜுனனை கண்ணுக்குட்டியா வச்சுண்டு, உபநிஷதங்கள் எல்லாம் மாடுகளா வச்சுண்டு, கிருஷ்ணன் ஞானன்ற பாலகரன் தான், அதுதான் கீதாமிருதம். நமக்கு மாடு மேய்க்க வேண்டாம், மாட்டுக்கு தீனி போட வேண்டாம், மாடு என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டாம், பால் கடை கொடுத்தா மட்டும் நல்லா சாப்பிடும். பகவானு தெரியும், கலியுக கூட்டம் சோம்பேறி கூட்டம், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட்டம், இவன் உட்காந்து மாடெல்லாம் மேய்ச்சி மாடை ஜாகிரதையா காப்பாத்தி அப்புறம் மாட்டை குளிப்பாட்டி பால் கறக்கிற கூட்டம் இல்ல, ஊசி போட்டு பால் கறக்கிற கூட்டம். அதனால நானே பால் கறந்து கொடுத்துடுறேன், நீ சாப்பிட்டா போச்சு, நீ சாப்பிடு போச்சு. சர்வ உபநிஷத்தோ காவோ துக்தா கோபால நந்தனக பார்த்தோ வஸ்த சுதிர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். நமக்காக கறந்ததுதான் கீத, அர்ஜுனனுக்காக இல்ல. என்ன ஞாபகம், இந்த மாதிரி இளையாழ்வாருக்கு சொல்றா போல வரதன் நமக்கு சொல்றார். அதுவும் இளையாழ்வார் ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம் தானே, ஏற்கனவே வரதராஜன் வேடுவன் வேடுவச்சியா வந்து காப்பாத்திருக்க, அவ்வளவு அழகா காட்சி கொடுத்திருக்க, எல்லாம் நடந்திருக்கணும், தூரம் கிடையாது. இப்ப நமக்கும் பெருமாளுக்கும் பெரிய தூரம் இருக்கு, பெரியவா சொல்றா நம்புறோம், கோவிலுக்கு போறோம், நாமச்சவம் பண்றோம், ஒரு இலைமறை காய்மறையா தான் சுவாமி இருக்காரு, பிரத்யக்ஷமா அப்படின்னு கிடையாது. பிரத்யக்ஷத்தை வரணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு பிரயத்தனம் பண்ணி இருக்கோம், அது நடந்தாகணுமே பிரார்த்திக்கணும். ஆனா இளையாழ்வாருக்கு நல்ல பரிச்சயம் உண்டு வரதராஜன், அதனால நேரடியா சொல்லியிருக்கலாம். ஆனாலும் லோகக்ஷேமார்த்தமாக வரதராஜன் திருக்கட்சி நம்பிகள் வழியா சொல்றார். ஆறு வாக்கியங்கள் அவ்வளவு முக்கியன்ற அவ்வளவு பெரிய வியாக்கியானம் கொடுக்க வேண்டியிருக்கு. வரதராஜன் அழகா சொல்றார், நானே பரதத்துவம் மத்த பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. பகவான் கீதையில சொன்னா, என்னை காட்டிலும் மேலான வஸ்து எதுவும் இல்லை, எனக்கு மேல யாருமே கிடையாது. அர்ஜுனா, எப்படி ஒரு நூல்ல மணிகள் எல்லாம் கோர்க்கப்பட்டிருப்பான், நூல் தெரியாது மணிதான் தெரியும். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் எல்லா வஸ்துக்களும் என் வழியாக, நான் தான் ஒரு சங்கிலியா இருக்கும். பகவான் தான் நமக்கு தெரியாமலேயே ஒரு நூலா ஊடுருவி கிடக்கிறான். யாரோ ரோட்ல போல டக்குன்னு டக்குன்னு ஓடி போய் கை தூக்குறோமே, அவளுக்கு ஒரு கை கொடுக்கறோமே, நம்மளாம் அடுத்த வாழை தள்ளுற கூட்டம். யாராவது விழுந்தா போய் கை கொடுக்க நமக்கு தெரியல, உள்ளுக்குள்ள இருக்க பகவான் அவளுக்கு சகாயம் பண்ணுன்னு சொல்லணும். அவ்வளவு நமக்கு தெரியும், யாரா நமக்கு வேண்டாத விழுந்தான் நன்னா விழு அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்போம். ஆனா ரொம்ப படுத்தான படாத பாடு படணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா யாரோ ஒருத்தர் விழறான் அப்படின்னா டக்குனு அவளுக்கு ஒரு சகாயம் பண்ணணும்னு தோன்றதுன்னா பரமாத்மாவுடைய கிருப்பையினாலே தோன்ற. அதனால பகவானுக்கு மேம்பட்டு எதுவும் இல்லை. அதான் வரதராஜன் சொல்றா, அகமேவ பரதத்துவம் நானே பரதத்துவம், பரண மேலான அர்த்தம், என்னை காட்டிலும் மேலானது எதுவுமே இல்லை, நான் தான் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி நலத்தாண்டியவர்க்கும் உயர்ந்து உயர்ந்து எங்கள் ஆயர்கொழுந்தே அப்படின்னு சார். நம்ம எல்லாரையும் தாண்டி 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 போனா ஒரு எல்லைக்கு மேல தாண்டினா இவரை தவிர யாருமே கிடையாது. அதனால வரதராஜன் சொல்றார், நானே பரதத்துவம் சரணாகதியே உபாயம், நான் என் சரணகமலங்கள் உனக்கு இருக்கு, உன்னை காப்பாற்றக்கூடியவன் நான், அதனால என்னை சரணாகதி பண்ணிடு, பிரபோ என்னை காப்பாத்து. எனக்கு தெரியல, எனக்கு முடியல, திரௌபதி கோவிந்தா புந்தரீ காட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்ற, நீ காலில் விழுந்துட்டேன் கிருஷ்ணா, காப்பாத்துப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன்டா, ரொம்ப அவமானப்படுறேன்டா, இந்த பெரிய மகாசபையில எல்லாம் தோத்து போயிடுத்துறா, கிருஷ்ணா நீ மட்டும்தான் இப்ப எனக்கு ஒரே ரட்சகன், வேற யாருமே இல்லை. பாஹி பாஹி மகாயோகின்னு தேவதேவ ஜகத்பதே நான் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். உத்தரை சொல்றா அபிமன்யுடைய மனைவி பரீட்சித்து மகாராஜனோட அம்மா. அஸ்வத்தாமன பாண்டவீயம்னு ஒரு அஸ்திரம் போட்டு பாண்டவ வம்சமே இல்லாம பண்ணணும்னு பண்ணியிருக்கான். அது வந்து உத்தரையுடைய கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய போட்டு அப்படி தகிச்சு கொலை பண்றது. அப்ப உத்தர ஓடி வந்து கிருஷ்ணனை பார்த்து கை கூப்பிட்டு காப்பாத்து கிருஷ்ணா காப்பாத்து, உன்னை விட்டா என்னை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. மிருத்யு பரஸ்பரம், இங்க எல்லாரும் பரஸ்பரம் விரோதிகள் தான். ஏதோ விரோதத்தை ரொம்ப வளர்த்துக்காம ஒத்து போயிட்டு இருக்கும் அவ்வளவுதான். அதனால கிருஷ்ணா என்னை காப்பாத்து, என் குழந்தைய காப்பாத்துன்னா பகவான் ரெண்டு பேரையுமே காப்பாத்தி கொடுத்துட்டான். அதுக்கு சரணாகதி, என்னால முடியல, எனக்கு தெரியல, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, இதுதான் சரணாகதி. ரொம்ப சுலபமான ஒரு உபாயம். பெருமாளதா சொல்றார், சரணாகதியே உபாயம், நானே பரதத்துவம், சரணாகதியே உபாயம், பேதமே தர்சனம், ஜீவன் வேற பரமாத்மா வேற, இதுதான் வைஷ்ணவ சித்தாந்தம். பரமாத்மா பலமுடையவன், பரமாத்மா மாயைக்கு அதிபதி, ஜீவன் மாயையில மாட்டின்றிருக்கிற ஒரு வஸ்து. பரமாத்மா சர்வசக்தன், அது எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு. ஜீவாத்மா அசக்தன், அதையும் ஒழுங்கா நடத்திக்கக்கூடிய பலம் இல்லாதவன். பரமாத்மா சர்வஜன், எல்லாம் அறிந்தவன். ஜீவாத்மா அஜ்ஞானி, இது என்னாகும் அது என்னாகும் ஒரே டென்ஷன். அதனால பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இத்தனை வித்தியாசம் இருக்கு. அதனால பேதமே தர்சனம், நானே பரதத்துவம், சரணாகதியே உபாயம், பேதமே தர்சனம். நாலாவது வாக்கியம் என்ன? ராதே கிருஷ்ணா, அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். நம்ம லாஜிக்கா கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிட்டார். ஏன்னா நிஜமாவே நமக்கு தைரியம் தரக்கூடிய ஒரு வாக்கியம் அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். மரண சமயத்தில் பகவான பத்திய நினப்பு வேண்டாம். ஏற்கனவே நல்ல நினப்பு இருக்க வச்சுக்கோங்க. கடைசி காலத்துல நினைச்சாதான் நல்ல கத்தி அடைவோம் அப்படின்னுட்டோம்னா நிறைய பேர் தேரமாட்டோம். ஜடபரதரே தோத்து போயிட்டாரு. எல்லாத்தையும் விட்டு ஹரியே கத்தின்னு காட்டுக்கு போனவரே ஒரு மான் குட்டிய பார்த்து அச்சுட்டு அது கஷ்டப்படுறதுன்னு அதுக்கு சகாயம் பண்ணி அதை காப்பாற்றணும்னு அந்த ஜீவ காருண்யத்துல மாட்டின்னுட்டார். ஜீவ காருண்யம் நல்லது, பரோபகாரம் ஹிதம் ஷரீரம். ஆனா நான் காப்பாத்தலன்னா அந்த மான் குட்டி என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சா அது மமக்காரம் உண்டு, என்னோடதுன்னு ஒரு அபிமானம் உண்டு. இந்த ஜீவகாருண்யத்துக்கு மமக்காரத்துக்கு ஒரு சின்ன கோடு தான் வித்தியாசம். இது கஷ்டப்படுறது உதவி நான் பண்றேன், நான் உதவி பண்ணா என்னத்துக்கு ஆயிருக்கும் தெரியுமா? இந்த மான் குட்டி நீங்க உசுரோட அழையிறத அன்னைக்கு நான் காப்பாத்தி விட்டேன். நம்ம அவங்களுக்கு தான் சொல்றோம், பல சந்தர்ப்பங்களை யாருக்கா உதவி பண்ணிடுவோம். ஒரு காலம் ரொம்ப கஷ்டப்பட்டா நான் தான் உதவி பண்ணேன். நம்ம பண்ணலைனாலும் பகவான் யார் மூலமாவது பண்ணிருப்பான். பகவான் அன்றைக்கு அவளுக்கு சகாயம் பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான் பண்ணும், அது வேற. நான் பண்ணலன்னா இன்னைக்கு நிலைமையில இருப்பாள நன்றி கேட்டு போனவா அப்படின்னு, நன்றி கேட்டவான்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா அகம்பா. அதனால ரொம்ப கஷ்டம் பகவஸ்மரணன்றது, எப்ப வரும் எப்ப போகும்னு தெரியாது. அதனால பகவான் சொல்றான் அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். இந்த ஜடபரதர் மான நான் இல்லைன்னா என்ன ஆகும் நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு அடுத்த சினிமாவில இவர் மானா பிறந்துட்டார். திரும்ப பகவத் கிருப்பையினால மனுஷனா பிறந்து சத்கதி அடைஞ்சார். மூணு சென்னா சுத்தரார் ஜடபரதர். ஜடபரதர் ஜடபரதர்க ஒரு மான், ஒரு மான் மேல அபிமானம் வச்சா அந்த பாடுபட்டார். எப்பொழுதே மான் மட்டும் ஜாகிரதையா இருந்தது, ரெண்டு பேர் வீணா போனவா, ஒன்னு ஜடபரதர் இன்னும் சீதா பிராட்டி. பெரிய பெரிய வாழே இன்னைக்கும் இந்த திருப்பதி எல்லாம் போனா நிறைய மானை பார்க்கலாம். ஏ மலை இருந்து மான பார்க்கும் போதெல்லாம் பார்ப்பேன், அபிமானம் தரப்படாது, அபிமானம் தரப்படாது, அபிமானம் தரப்படாது. நிஜமா பயமுறுத்தும், பார்க்கறதுனா ரொம்ப அழகா இருக்கு, அது ரொம்ப சாது. ஆனா ஜென்மாவே படாத பாடுபடுத்துறது, பரமாத்மா விட்டு பிரிக்கிறதுனா துஷ்ட பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மான் தான், சிங்கம் புலி கூட கிடையாது. ஏன்னா சிங்கம் பார்த்துட்டு கிருஷ்ணான்னு பயந்தாலும் கத்தி தொலைச்சிருவோம், மானை பார்த்தா கிருஷ்ணானா கொஞ்சமா போறோம். சத்தியமா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் மகா துஷ்ட மிருகம் அதுன்னா மான் தான். உலகத்தை ரொம்ப அழகு, ரொம்ப சாதுவா இருக்கா நம்மளுக்கு கீழே தள்ளிடும். டிவி கூட ரொம்ப சாதுவா தான் இருக்கு, நம்ம சொல்றபடி எல்லாம் கேட்கறது. கடைசியில நம்ம நேரத்துல அது கொள்ளையடிச்சுட்டு நினைச்சு பாருங்க. நிஜமா நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள். அதனால எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அந்திம காலத்துல தேவையில்லாததுதான் நினப்பு வரும். ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் புத்திரர் வாசவார் குழலா என்று மயங்கி மாலும் எல்லைக்கண் வாய் திறவாதே. பெரியார் ரொம்ப அழகா சொல்றா, ரொம்ப வயசாகும் அப்படி இழுத்துட்டு இருப்பா, அடிப்படுத்த படுக்கையாடு. ஆனா அப்ப கூட அவளுக்கு சரீரத்தை விட்டு போகணும்னு ஒரு ஆசை வராது, வரவே வர இன்னும் வாழணும் வாழணும்னு ஆசை. அப்ப பணக்காரவளா இருந்தா வச்சுக்கோங்களேன், சுத்தி இருக்கவெல்லாம் உடனே எங்கெல்லாம் சுத்து வச்சிருக்க, யாருக்கெல்லாம் குடம் கொடுத்திருக்கேன்னு எல்லாரும் கேட்பாள். சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய்க்கிறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். எல்லாரும் கேட்க 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 அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். இவளுக்கு என்னன்னா, நான் திரும்பி எழுந்து வருவேன், நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் அப்படின்னு அந்த ஆசிரியர் அப்ப கூட சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா அச்சோ என் மனைவி, என் கணவன், என் குழந்தை, என் பந்துக்கள், என் வீடு, இந்த கவலையிலேயே சரீரத்தை விடுவோம். ஒரு பழைய புராண விஷயம் உண்டு, ரொம்ப ஆச்சரியமா. ஒருத்தர் தன் பசங்கள் மேல அதீத பிரீத்தி வச்சிருக்கார். அவர் ஒரு மளிகை கடையை வச்சிருந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, யாராவது சாதுக்கள் எல்லாம் பார்த்தா அவளுக்கு ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ வரைக்கிற வரைக்கும் இவரால் முடிஞ்சபடி ஆகாரம் கொடுப்பார். இது அந்த அவருடைய ஒரு வழக்கமா வச்சிருந்தார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சாது வந்தார், ரொம்ப குளிர். அவருக்கு ஒரு கம்பளி எல்லாம் கொடுத்து ஆகாரம் எல்லாம் கொடுத்தார். சாது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடுத்த நாள் கிளம்போ சொன்னப்பா, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன்ப்பா, நீ என்ன இந்த குளிர்ல இருந்து காப்பாத்திருக்கேன், இந்த கடனுக்கு நான் உனக்கு ஏதானும் பண்ணணும், என்னால பெருசா ஒன்னும் பண்ண முடியாது, உன்னை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறேன் வா அப்படின்னுட்டா. இதுதான் பெருசே, உன் மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறேன் வான்னுட்டா. உடனே அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஆனா பாருங்க, பசங்கள் எல்லாம் குழந்தைகளா இருக்கா, இப்ப நான் வந்துட்டேன்னா அவ வாழ்க்கை என்னதுக்காகும். அதனால நீங்க ஒரு 7 வருஷம் கழிச்சு வாங்க, பசங்க பெரியவாள் ஆயிடுவான், அதுக்கப்புறம் நான் உங்களோட வரேன் அப்படின்ட்டா. உடனே சாது சரிப்பா அப்படின்னு சொல்லி கரெக்டா 7 வருஷம் ஞாபகம் கழிச்சு அவர் வந்துட்டார். இவருக்கு ஆச்சரியம், இப்பேற்பட்ட மகாத்மா இவ்வளவு அழகா ஞாபகம், நானே மறந்து போயிட்டேன், நீங்க இவ்வளவு வந்துட்டே செஞ்சு விட்டு கடன்பா அப்படின்ட்டா. சரி வா மோஷம் போகலாம் அப்படின்னு. நீங்க கூப்பிடும் பொழுது வர முடியாத சிதியில நான் இருக்கேனே, ஏன்பா இப்பதான் குழந்தைகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருப்பாள், வர வேண்டியதுதானே. வளர்ந்துட்டா ஒழுங்கா இல்லை, அவனுக்கு தன் வாழ்க்கையை பாத்துக்க தெரியல. அப்ப கொஞ்சம் செட்டில் ஆயிட்டா வச்சுக்கோங்களேன், நான் பாடு எல்லாத்தையும் ஒரு நிம்மதியா அவங்க பின்னாடியே வந்துருவேன். இப்ப உடனே இந்த சாது கேட்டாரு, என்ன திரும்பி ஒரு 7 வருஷம் கழிச்சு கரெக்டா சொல்லிட்டே இல்லை, 7 வருஷம் கழிச்சு வாங்க. என் மனசு அவங்களுக்கு தெரிஞ்சு விடுது, அதான் சாது அப்படின்ட்டு திருச்சுட்டே போயாச்சு. 7 வருஷம் கழிச்சு திரும்பி சாது வந்தான். அப்படி பார்த்தான், ஆஹா ஆஹா என்னவா இருக்கள், எப்படி இருக்கள், இவ்வளவு அழகா வந்துவிட்டேன். சரி சரி வாடா கிளம்பலாம். பசங்க ரொம்ப கஷ்டப்படுறான், திருந்திட்டா ஆனா இன்னும் புத்தி நன்னா ஆனா கூட வாழ்க்கை இன்னும் செட்டில் ஆகல. ஏதாம ஏதோ ஒரு வேலைக்கு போறான், ஏதோ ஒரு வேலைக்கு போறான், ஏதோ குடிச்சுட்டு இருக்கா, நான் ஏதோ மளிகை சாமான்லாம் வச்சு ஏதோ ஓட்டின்னு இருக்கேன். இப்ப நான் வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிடுவேன், அதனால சரி இப்ப இன்னொரு 7 வருஷம் கழிச்சு வரேன் அப்படின்ட்டா. அந்த சந்தோஷமா கிளம்பி வச்சு 21 வருஷம் கழிச்சு திரும்பி வர வந்து பார்த்தா மளிகைக்கடை அப்படி ரொம்ப இதுவா இருக்கு, வீடு ரொம்ப மோசமான ஸ்தித்தியில இருக்கு. பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான், கல்லால இந்த ஆள் இல்லை. உடனே வந்தாருப்பா, இங்க ஒருத்தர் இருந்தாரு. ஆமா சுவாமி, எங்க அப்பா தான் அவர் தவறிட்டார், இப்ப போயிட்டார். எப்படிப்பா போயிட்டு இருக்கு, ஏதோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம் அப்படி. சரி சகோதரன் இருப்பான், அவன் என்ன பண்றான், அவனா அங்க ஒரு சின்ன கொஞ்சம் நிலம் இருக்கு, அதை உழுதுன் இருக்கான் சுவாமி. சரின்னு போனான், உழுது முடிச்சுட்டு அவன் சாப்பிடறதுக்காக அந்த மாடெல்லாம் கழிச்சுட்டு அப்படி போனான். உடனே ரெண்டு எறும்பு எருது அது பக்கத்துல போய் உட்காந்துட்டார். அப்படியே தடவி கொடுத்தார். உடனே எருதுக்கு பூர்வசங்கம் ஞாபகம் வருது, வேற யாரும் இல்லை, இவாளோட அப்பா தான். மாடா பிறந்துட்டான், இவா மேல ஆசை வச்சு இவாளை செட்டில் பண்ணோம் செட்டில் பண்ணோன்னு இப்ப மாடா பிறந்துட்டான். உடனே ஆச்சரியமா, அவர் சரிப்பா வா போலாம். என்ன சுவாமி இப்ப வந்து கூப்பிடுறாள், ஏற்கனவே நான் அந்த உடம்ப விட்டுவிட்டேன், என் பிள்ளைகளுக்காக ஏதோ எருதா அலைஞ்சிட்டு இருக்கு, இப்ப நான் வந்துட்டேன், ஒத்த மாட்டை வச்சு அந்த குழந்தை என்ன பாடுபடுவேன், நீங்க பொறுத்ததுதான் பொறுத்து, இன்னும் ஒரு 7 வருஷம் பொறுத்துக்கோங்க, அதுக்குள்ள நல்லா வளர்ச்செல்லாம் வந்துடும், ஜோரா செட்டில் ஆகும். அப்புறம் வரையனே மாடா போனப்ப கூட புத்தி மாறல. சரி போயிட்ட, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்த, வந்து பார்த்தா திருப்பியும் பார்த்தா கடை இன்னும் மோசமான நிலைமையில இருக்கு. இப்ப அண்ணா தம்பி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கா, என்னப்பா எதுவும் விசாரிச்சா, விவசாயம் ஒன்னும் சரியா வரல, எல்லாம் போச்சு, இந்த மாடு என்னப்பா ஆச்சுன்னா, அது செத்து போயிருக்கு சாமி, அது ரொம்ப உசுரை வாங்கி தொலைச்சது, அப்பாவை தான் சொல்றாங்க, உசுரை வாங்கி தொலைச்சது, நன்னா வயிறு முட்டை தின்னுத்தே ஒரு வேலை ஒழுங்கா பண்ணி தொலையல, கடைசியில அவனுக்கு அடிமாட்டுக்கு விற்றன போய் தொலைஞ்சது அப்படின்னு. சரிப்பா நான் கிளம்புறேன், கிளம்பினா கிளம்பும் பொழுது ஒரு நாய் குறைச்சிருந்து, அவன் ரெண்டு பேரும் எங்கேயோ வழியில கிளம்பினா ஒரு நாய் குறைச்சது, அவன் போன பிறகு ஒரு நாய் எப்படி தடவி கொடுத்த, அவனே தான் மாடா இருந்து இப்ப நாய் ஆயாச்சு. உடனே சரிடாப்பா வாயே, என்ன சுவாமி இப்படி கூப்பிடுறேள, பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறா பாத்தேல, பாவம் வீடு பூட்டுறது கூட ஒரு பூட்டு சாவி இல்ல, ஏதோ நாயா இருந்து நான் வீட்டை காப்பாத்தின்னு இருக்கேன், ஒரு திருடனோ எலியோ வராதபடி, இப்ப போய் கூட்டு தொலைக்கிறேள, இன்னும் ஒரு 7 வருஷம் சிரிச்சா சரிப்பா அப்படின்னு கிளம்பி போயிட்டான். ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்தான், வந்தா இன்னும் அந்த வீடு மோசமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, அண்ணா தம்பி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப வந்தா என்னப்பா எப்படி இருக்கேள் அப்படின்னா, இதான் பாக்குற 7 வருஷம் கரெக்டா கரெக்டா வந்துடுறாரு, என்ன கணக்குன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல, இது இவ அப்பாவுக்கும் அவருக்கும் உள்ள டீல், வேற ரெண்டு பேருக்கும் புரியல. 7 வருஷம் கழிச்சு வந்துட்டா ஒன்னும் சொல்ல முடியல சுவாமி, வாழ்க்கை போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு வரையும் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு. உடனே விட்டு சுத்தி பார்த்தா இங்க ஒரு நாய் இருந்தது எங்க, அதை துரத்திட்டோம், அதுக்கு வேற தண்டத்துக்கு சோறு போட்டுரும், அதை அடிச்சே துரத்திட்டோம் அப்படின்னு. உடனே சரி அப்படின்னு பார்த்தா, உடனே அண்ணா பேச குச்சு குச்சு ஒவ்வொரு தடையும் வந்துட்டு போகும்போது இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கு வீடு, ஒரு முதல் தடவை வந்தா மாடு போச்சு, ரெண்டாவது வந்தா நாய் போச்சு, ஒவ்வொரு தடவையா ஆயிட்டு இருக்கு, இனிமேல் இவர் அடிச்சு துரத்தின, இனிமேல் வரவே போறாரு, அடிச்சாட்டா இவர் இனிமேல் வரமாட்டார் தீர்மானம் பண்ணி கட்டை எடுத்து அடிக்க வந்தார். உடனே ஒரு கடை எதுக்கு நாங்க அடிக்க வராங்க, நீங்க ஒவ்வொரு தடையும் வந்துட்டு போகும்போது அங்க ஏதோ நஷ்டமாயிட்டே இருக்கு, ரொம்ப படாத பாடு பண்ண கவலையே படாத, உங்க அப்பா அந்த வீடு இருக்கு, அந்த வீட்டுல நடு ஹால்ல ஒரு இடத்துல போன் தோண்டிப்பாரு, அந்த இடத்துல ஆச்சரியமா ஒரு பானை நிறைய தங்க காசு உங்க அப்பா வச்சிருக்கா, எடுத்து சந்தோஷமா இருங்கோடா அப்படின்னுட்டார். உடனே வாழ கஷ்டப்பட்டு அதை தோண்டினார்கள், தோண்டினா உள்ளே இருந்து ஒரு பாம்பு சீரிண்டு வந்து, பாம்பு சீரிண்டு வந்து உடனே இவள் அடிக்க வந்துட்டான், நீங்க ஏதோ புதையல் இருக்கணும், பாம்பு வருதான், பாம்பு தானே அடிச்சு வெள்ள போடு புதையல் எடுத்துக்கோன்னு, உடனே பாம்பு அடிச்சு அப்படி வெள்ள போட்டான், குத்துயிர் கொலையுதான் அந்த பாம்பு அங்க ஓரத்துல கடந்தது, ஓரத்தை பாட்டுக்கு கடந்தது, இவன் பாட்டுக்கு தங்கத்தை எடுத்தா ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஆசீர்வாதம் மட்டும் நல்லா இருக்கும்னா. உடனே அவன் சரி மற்ற வேலைகள்ல பிஸியா இருந்துட்டான், இந்த பாம்பு இப்படியே இருக்கு, இவர் போய் பாம்பை தடவி கொடுத்தான், அவனே தான் மாடா இருந்து நாயா ஆகி இப்ப பாம்பா ஆயாச்சு, பசங்களுக்கு ஒரு சொத்தை சேர்த்து பத்திரமா இருக்கணும், பத்திரமா இருக்கணும், பாம்பா இருந்து என்னப்பா இப்பயாவது மோட்சத்துக்கு வரியா சாமி, இந்த பசங்களுக்காக இந்த பாடுபட்டேன், கடைசியில என்னையே அடிச்சு தூரத்தை போட்டான், மாடா இருந்தபோது அடிச்சான், நாயா இருந்தபோது துரத்தினா, பாம்பா அடிச்சு போடுறான், இப்ப வரேன்னா. உடனே அவனை கூட்டிட்டு மோட்சத்துக்கு போனான். இந்த மாதிரி நமக்கு அபிமானம் ஜாஸ்தி, அபிமானம் ஜாஸ்தி, நெஜமாவே தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன், அது எல்லாருக்கும் சகாயம் பண்ணணும், குடும்பத்தை காப்பாற்றணும், ஆனா மனசுக்குள்ள நான் பகவானுக்காக இத்தனையும் பண்றேன். உடனே பற்றுகள் இல்லாம அர்த்தம் இல்லை, பிரியத்தோட இருக்கணும், அன்போட இருக்கணும், அழகா பழகணும்னு உருன்னு உறுதி சொல்லிட்டார் சத்தங்கத்துல, குடும்பத்தெல்லாம் பற்றுதல் இல்லாம இருக்கணும் சாம்பு தண்ணு அப்படி அர்த்தம் இல்லை, அதாவது மனசுல நான் தான் இவாளை ரட்சிக்கிறேன், நான் இல்லைன்னா அவருக்கு அப்படி இல்லை, நம்ம கடமைய பண்ணணும், அந்த பற்றுதல் இல்லாம இருக்க, ஆனா நமக்கும் நிறைய அபிமானம் இருக்கு, ஜடபரதருக்கு ஒரு மாநிலத்தில் அபிமானம் இருந்தது, அதனால 3 ஜென்மா சுத்தினார் மானாபுரம். எனக்கு எத்தனை விஷயத்துல அபிமானம் இருக்கு, ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ஜென்மான எத்தனை ஜென்மா சுத்தின் இருக்கும், அதனால எப்பெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் பகவத் ஸ்மரணம் பண்ணி வச்சிடும். அதனாலதான் வரதன் சொன்னார், நீ அந்திம காலத்தை என்ன நினைப்ப நினைச்சா நான் முட்டாள், நான் ஒண்ணு நினைப்பேன் அது கேரண்டி. அதனால அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், கடைசி காலத்தை நினப்பு வரணும்னு கவலைப்படாத, இப்ப நினைச்சு வச்சுடு, இப்ப கோவில் போயிடு, இப்ப நாம ஜபம் பண்ணு, இப்ப சத்சங்கம் அனுபவி, உன்னுடைய அந்திம காலத்துல நான் உன்னை ஸ்மரிக்கிறேன். இந்த நாலு வாக்கியங்களா எனக்கு சொன்னேன், நானே பரதத்துவம் சரணாகதியே உபாயம். ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பேதமே தர்சனம் அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், சரணாகதி உபாயம் சொல்றார், பேதமே தர்சனம்னு சொல்றார், மாத்தி மாத்தி சொல்லுங்க, அப்ப கூட குழம்பாம தெளிவா இருக்கணும். நானே பரதத்துவம் சரணாகதியே உபாயம் பேதமே தர்சனம் அந்திம கால நினைவு வேண்டாம், ஸ்மிருதி நினைவு வேண்டாம், அவ்வளவுதான். அஞ்சாவது சொல்றார், இந்த சரீரம் முடிவில் மோட்சம், சரீரம் முடியும் பொழுது உனக்கு மோட்சம் தரும், அது வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம பாடு இந்த வாழ்க்கையை வாழணும் அனுபவிக்கணும், இது பகவத் பிரசாதமா ஏத்துக்கணும், வெயில் வரதா ஏத்துக்கணும், மழை வரதா ஏத்துக்கணும், குளிர் வரதா ஏத்துக்கணும், ரொம்ப குளிர் வரதா ஸ்வெட்டர் போட்டுக்கணும், ரொம்ப வேர்க்கிறதா ஏசி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, உலகத்துக்கே ஏசி போடுறது பகவான் குளிர்காலம் இருக்கு, ஆனா நமக்கு அது ஒத்துக்க மாட்டேங்கிறது, பனி ஆகலைன்னு சொன்னோம், பனிகாலத்துல சூடு வேணும், வாமர் வேணும்னு சொன்னோம், வெயில்கள் நல்லா சுட சுட இருக்கு, அது ஒத்துக்க மாட்டேங்க, பரவ அப்படியே ஏத்துக்கணும், வாழ்க்கையை ரசிக்கணும். மாம்பழத்துக்கு இப்படிதான் ருச்சி, கொய்யாப்பழத்துக்கு இப்படிதான் ருச்சி, ஆப்பிளுக்கு இதான் ருச்சி, மல்லிகைக்கு இதான் வாசனம், ரோஜாவுக்கு இதுதான் தன்மை, உங்களுக்கு அது பிடிக்கவே வச்சுக்கோங்களா, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடுங்க, எனக்கு இது பிடிக்காது இது பைத்தியகாரணம், உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஏற்றுண்டு அதன்படி வாழ்ந்துட்டு போயிடுங்க, இது இவ்வளவுதான். மல்லிகை தோட்டம் என்ன சந்தன மனம் வீச்சாலேயே அப்படின்னு ஏஞ்சினா நம்ம பைத்தியம், மல்லிகை தோட்டம் மல்லிகை வாசனை தான் வரும், சந்தன வாசனை வராது, அதனால வரதை ஏத்துக்கணும், வாழ்க்கையை வாழணும். ஒவ்வொரு காலகட்டத்துல வாழ்க்கை ஒவ்வொரு ரீதியில போகிறது, சின்ன குழந்தையா இருந்தோம், வயசாக கல்யாணம் ஆகிறது, குழந்தைகள், அதுக்கப்புறம் ரொம்ப வயசாகும், இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு நாள் முழுக்க வேலை பண்ணுவோம், ராத்திரி களப்பு வரும், தூங்குவோம், தூங்கினோடனே எழுந்துக்கணும், திருப்பி வேலையை பார்க்கணும், பசிக்கிறது, ஆகாரம் சாப்பிட்றோம், ஆகாரம் சாப்பிட்டு சாப்பிட்ட ஆகாரம் சக்தி எல்லாம் எடுத்த பிறகு அது மலம் வெளில தள்ளணும், இந்த மலமூத்திரம் வெளில போனாலும் திரும்ப சாப்பிட முடியும், டெய்லி பாத்ரூம் போக வேண்டியப்ப எனக்கு பிடிக்கவே இல்லை, சாப்பிட மட்டும் பிடிக்கும் அப்படின்னா கஷ்டம், சாப்பிடறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அதுக்கு மலமூத்திர விசர்ஜனை ஒரு ப்ராசஸ் உண்டு, நிச்சயமா எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் எ ரியாக்ஷன், நிச்சயமா. இது சொன்னது இந்து தர்மம், சொன்னது இந்து தர்மம், என்ன பண்றோமோ என்ன கொடுக்கிறோமோ அத்தனை திரும்ப கிடைக்கும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் எல்லாமே சனாதனமான தர்மம் சொன்னதுதான், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன், சத்தியமான வார்த்தை, பிலாசபிக்கல் வார்த்தை இந்த வாக்கியம். சாப்பிட பசிக்கிறதுனா சாப்பிடுவோம், சாப்பிட்டு பிடிச்சா மலமூத்திரம் வரும், மலமூத்திரம் போனா திருப்பியும் பசிக்கும், இது ருட்டீன். சோ இதுக்காக இது எனக்கு பிடிக்கல அதுதான் ஒத்துமணும், அப்படியே வாழ்ந்துட்டு போகணும். அந்த வாழற வரைக்கும் ஆனந்தமா பகவன் நாமத்தை சொல்லிண்டு சௌக்கியமா சரி, இப்படிதான் வாழ்க்கை. யானை பறக்கணும்னு ஆசைப்படவே படாது, பட்டதுன்னா கஷ்டம். நமக்கு என்ன தகுதி உண்டோ அதுல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடும், மத்த வாழ மாதிரி நான் இல்லையே அப்படின்னு ஒரு நாளும் எங்காது. இங்கோ நாய் நாயாவே இருக்கட்டும், சிங்கம் சிங்கமாவே இருக்கட்டும், புலி புலியாவே இருக்கட்டும், யாராவது நீ நாய் மாதிரி இருக்க அப்படின்னா நாயில நல்ல நாயா இருந்துருங்க, இல்ல நான் சிங்கமா இருப்பேன் நீங்க காட்டினா அடிச்சே கொண்டுடுவேன், ஊர் தெருவில் இருக்கிற நாய் நாயா இருக்கிற வரைக்கும் அன்னம் போடுவோம், அது நான் சிங்கம் அப்படின்னு பிஹேவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களா, வெறி பிடிச்சுன்னு அடிச்சு கொண்டுடுவேன். நாய்னா நல்ல நாயா இருந்து காகம்னா நல்ல காகமா இருக்கும், அதுல பெஸ்டா இருக்கும், அவ்வளவுதான். அடுத்த நாளை பார்த்து வாழாதீங்க, உங்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அது வசதி, அதை அனுபவிக்க கத்துக்கோங்க. அதனால அந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோ சரீரம் முடிவில் மோட்சம். இந்த வார்த்தை எப்ப சொல்றாரு, இந்த முதல் நாலு விஷயம் சொல்றாரு, இது புரிஞ்சிருக்கா, சரீரம் முடிவில் மோட்சம், பகவான் பரதத்துவம், வேதமே தர்சனம், சரணாகதியே உபாயம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். இந்த நாளும் புரிஞ்சிருத்தனா தானாகவே சரீரத்தை விடும்பொழுது மோட்சம் கிடைச்சிடும். அதனால இந்த சரீரம் முடிவில் மோட்சம். ஆறாவது வாக்கியம் மட்டும்தான் ராமானுஜருக்கு, முதல் அஞ்சு வாக்கியங்கள் எல்லாருக்கும். ஆறாவது வாக்கியம், பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும், பெரிய நம்பிகளை பிடிச்சு, பெரிய நம்பிகள் தான் அவர் வந்து ஐஷிண்டு போறார், ஆளவந்தார பார்க்கறதுக்கு இவர் தானே ஐஷிண்டு போறார். நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம், ஆச்சாரியனை ஆசிரியக்கணும். இந்த முதல் அஞ்சு விஷயம் தெளிவா புரியணும், உள்ளபடி உணரணும், பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆறாவது விஷயமாகிய ஆச்சாரியனை பிடித்தல், ஆச்சாரியன் பிடிக்கிறது ரொம்ப விசேஷம். தெரியவா சொல்றா, பகவான நேரடியா பக்தி பண்ணி மோட்சம் அடைகிறது அப்படின்றது கைபிடித்து காரியம் சாதிப்பது போலே அப்படின்னு சொல்ல. யார்கிட்ட ஒரு உதவி வேணும் வச்சுக்கோங்களேன், அவ கைய பிடிச்சு தயவு செய்து நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னா சரி பார்க்கலாம், நான் ட்ரை பண்ண என்னால் முடியல அப்படின்னு கை விரிச்சுட்டேன். அதே சில சந்தர்ப்பங்கள்ல சில பேர் காலில் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு, அப்ப உடனே பகு பிரயத்தனப்பட்டு காப்பாற்றுவேன். ஆச்சாரியன் பிடிக்கிறது எப்படின்னா கால் பிடித்து காரியம் சாதிக்குமா போல, வர கால இருந்து காப்பாத்தணும் நமக்கு காலில் விழுந்துட்டேன் எப்படியாவது காப்பாத்தணும்னு பகு பிரயத்தனம் படுவோம். ஆச்சாரியன் பிடிக்கிறது கால் பிடித்து காரியம் சாதிக்குமா போல, பகவானை பிடிச்சு மோட்சம் அடையணும்னு நினைக்கிறது கைபிடித்து காரியம் சாதிக்குமா போல. அதனால ஆச்சாரியனை பிடிக்கிறது குருவை பிடிக்கிறது ரொம்ப வசதி. குரு ரொம்ப விசேஷம், குரு நமக்கு வழிகாட்டுவார். பக்தின்றது ரொம்ப பெருசு. கடோபநிஷதம்னு ஒண்ணு உண்டு, ரொம்ப அழகா அது நச்சிகேதன் அப்படின்னு ஒரு குழந்தை, அவன் யமதர்மராஜாவை பார்த்துட்டு மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை என்னன்னு கேட்கற, மரணத்துக்கு அப்புறம் என்ன முடிவு, உலகத்தை பொறுத்த வரைக்கும் மரணம் தான் முடிவு ஒருத்தருடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யம தர்மராஜனுடைய சம்யமினி பட்டணத்துக்கு போய் அவரோட பேசுறான். அப்ப யம தர்மராஜன் ரொம்ப அழகா சொல்றான், அது விசேஷமா ஒரு விஷயம் சொல்றான், உத்திஷ்டத ஜாகிரத பிராப்திய வரா நிபோதத, ரொம்ப அழகா ரைஸ் அவேக்னு சொல்றாரு, உத்திஷ்டத ஜாகிரத விவேகானந்தர் பேசுறதுலாம் உபனிஷத் வாக்கியம், அதனாலதான் பலா பலா நிறையற மாதிரி நெத்தி அடின்னு சரியா விவேகானந்தர் வாக்கியம் எல்லாம் ஃபாரினர்லாம் திரும்பி மறுபேச்சு பேச முடியும்னா உபனிஷத் வாக்கியங்கள், உத்திஷ்டத ஜாகிரத எழுமி விழுமி, எழுந்துக்கோ முழிச்சுக்கோ, அதான் உத்திஷ்டத ஜாகிரத பிராப்திய வரான் நிபோதத க்ஷுரஸ்ய தாராநிஷிதம், எழுந்துக்கோ முழிச்சுக்கோ. ஒரு நல்ல தகுந்த ஒரு சத்குருவை அடைஞ்சுடும். இந்த பக்தி எப்படின்னா பகவத் அனுபவம் எப்படின்னா கூர்மையான கத்தி மேல நடக்கிறதுக்கு சமம். இந்த தம்மம் கூத்தாடி கதை கூத்தாடி எல்லாம் கயிறு கட்டிட்டு மேல நடப்பான், பேலன்ஸ் பண்றான். அதே பேலன்ஸ் மட்டும்தான், கூரான கத்தி மேல நடக்கணும் ரொம்ப டெக்னிக் வேணும், அதனால நடக்கணும் ஆனா கால் வெட்டாம நடக்கணும், இவ்வளவு கஷ்டம். அப்ப இது மேல நடக்கணும்னா இது மேல நடந்து இத சுக்கமா அனுபவிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு ஆள் வேணுமா இல்லையா? உலகார்ந்த விஷயங்களே நிறைய இருக்கு, சைக்கிள் ஓட்டுவது எப்படி, புக்க வாங்கி நின்னா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வாரத்திலே கடைசி வாரம் மனப்பாடம் இவ்வளவுதான், வண்டியில ஏறணும், பெடலை மிதிக்கணும், ஹேண்ட் பேரை பிடிக்கணும், ஓட்டிட்டு போகணும், பேலன்ஸ் பண்ணணும், படிச்சுட்டு யாரா சைக்கிள் ஓட்ட முடியுமா உலகத்துல? சத்தியமா முடியாது. சமைப்பது எப்படி புஸ்தகத்தை பார்த்துட்டு சமைக்கவே முடியாது. ஓரளவு சமையல் கத்துட்ட பிறகு வேணா அந்த அனுபவத்தை வச்சுண்டு பண்ணலாமே ஒழிய நடி வராது. அப்ப உலகாயுத விஷயங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், நம்ம சின்ன குழந்தையா இருக்கோம், எங்க வேணா மூத்திரம் போவோம், எங்க வேணா மலம் போவோம், எங்க வேணா துப்புவோம், உடம்ப அழுக்க சுத்தம் பண்ணிக்க மாட்டோம். அப்பா அம்மா சொல்லித்தரா இல்லையா, மலம் மூத்திரம் பாத்ரூம்ல தான் போய் போகணும், காத்தால பல் தேய்க்கணும், குளிக்கணும், டிரெஸ் போட்டுக்கணும், ஷேம் ஷேம் பபிஷம் அடுத்தவா சொல்லுவா, இதெல்லாம் ஒரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாதான் நமக்கு தெரியாது. இல்லாட்டி இப்படியே ஆதிவாசி மாதிரி தானே அழைவோம். அப்போ உலகாயத விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஏபிசிடி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் யாரோ ஒரு கைடு அவசியம். சொல்லி தராம யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு யாரோ ஒரு குரு அவசியம். அப்ப பகவான்ற ஒரு வஸ்து இந்த உலகியலுக்கு அப்பாற்பட்டது, உலகம் முழுக்க நீக்கமர நினைஞ்சிருக்கிற வஸ்து, பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துன்னா அப்ப அதை பத்தி தெரிஞ்சவா கைடு பண்ணாதானே போய் அடைய முடியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம், புரியாது. முதலாளனுக்கு அழகா நரசிம்மர் தூள்ள வந்தா உடனே நம்பாத்து பின்னர்லயும் நரசிம்மர் இருக்கார் கேரண்டி. ஆழ்வார் சொல்றார் இங்குமுளன் கண்ணன், நிகமாத்த மகாதேசிகர் சொல்றார் பிரகல்லாதன் ஸ்தம்பே என திருஷ்யத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி பெருமாள் எல்லா தூண்லையும் ஆவிர்வச்சிருந்தார், எல்லா தூண்லையும் நரசிம்மருந்தார். இவன் ஒரு தூணை காட்டணும்னா அந்த தூண்லேயே மட்டும்தான் வந்தார், அதனால மீதி தூண்ல எல்லாம் நரசிம்மர் பாக்கி இருக்கார் அப்படின்றார் நிகமாத்த மகாதேசியர். அதான் நம்மாத்திலையும் பில்லர் இருக்கு, உடனே அது வந்து இடிக்க நரசிம்மர் வருவார் அப்படின்னா பைத்தியக்காரத்துல பார்க்கணும். நம்ம எந்த விதமான பக்தி பண்ணணும், எந்த விதமான நாமத்தை ஜபிக்கணும், எந்த விதமான பக்தி நமக்கு சித்தியாகும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு அவசியம். குரு இல்லாம பகவானை பார்க்கறதுன்றது நடக்காத காரணம். கட்டாயம் குரு அவசியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குருன்றது வாழ்க்கையுடைய ஜீவாதாரம், ஒரு அஸ்திவாரம். ஆனா வெளியில தெரியாது, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இத்தனை பேர் தங்கிட்டு இருக்கும், எல்லாரும் வீடு வெளியில எப்படி இருக்கு, பெயிண்ட் எப்படி இருக்கு, இப்படிதானே பாக்கிறோம். அஸ்திவாரத்தை எத்தனை பேர் பாக்கிறோம்? அஸ்திவாரம் அழகு கிடையாது, அஸ்திவாரத்துக்கு பெரிய மேக்கப் எல்லாம் கிடையாது. ஆனா அஸ்திவாரம் பலமா இருந்தா தான் அந்த கட்டடம் நிற்கும். அஸ்திவாரம் வெளியில தெரியாது. நீ உலகத்தை பல பேருக்கு விவேகானந்தர் தெரியும், ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சன்ற ஒரு அஸ்திவாரம் இல்லைன்னா விவேகானந்தனே கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டாள் நிறைய பேர் தெரியும், பெரியாழ்வான்னு ஒரு அஸ்திவாரம் இல்லை அப்படின்னா ஆண்டாள தெரியாது. எல்லாரும் மரத்தை பாக்கிறோம், எவ்வளவு அழகா இருக்கு பழம், எவ்வளவு அழகா இருக்கு பூ, எல்லாம் பாக்கிறோம். இவ்வளவு ஹைட் ஒரு மரம் வந்திருக்குன்னா அப்ப அது வேறு எவ்வளவு பலமா இருக்கணும், வேறு எத்தனைக்கு எத்தனை பலமா இருக்கும், அத்தனைக்கு எத்தனை மரத்துக்கு நல்ல செழிப்பு இருக்கும். மழை எல்லாம் நன்னா கொஞ்சம் நம்ம அழகா மரம் நன்னா வளர்க்கணும்னு சொல்லிட்டு அது இலையிலையும் அதோடைய மற்ற இடங்கள்லயும் ஜலம் ஊத்தினா பிரயோஜனமே இல்லை, வேர்லதான் ஜலம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையுடைய ஆனந்த ரகசியம், நிம்மதி ரகசியம், வெற்றியின் ரகசியம் சத்குரு ஆச்சாரிய புருஷா. நன்னா ஞாபகம். இன்னைக்கும் உலகத்துல இந்து மதம் ஏன் அழியல அப்படின்னா குரு பரம்பரா. அது எந்த மதத்திலையும் குரு பரம்பரைன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இங்க அத்வைதம் இருக்கு, விசிஷ்டாத்வைதம் உண்டு, துவைதம் உண்டு, சுத்தாத்வைதம், நிறைய சம்பிரதாயங்கள், பலவிதமான நடைமுறைகள் உண்டு. ஆனா எல்லாத்துக்கும் குரு உண்டு. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மிநாதனாகிய நாராயணன் ஆத்தியத்துல கொண்டு நாதமுனிகள் யாமுனாச்சாரியனை மத்தியத்துல வச்சுண்டு என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் இருக்குமான குரு பரம்பரையை நான் நமஸ்காரம் செய்கின்றேன். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த குரு பரம்பரை நம்மளை காப்பாத்தின. அதனாலதான் முகமது ஆண்டிருக்கான் நம்ம ராஜ்யத்தை, அவன் எவ்வளவோ கன்வர்ஷன் பண்ணிருக்கான், ஆனாலும் இந்து தர்மத்தை பூரணமா அவளால் அழிக்க முடியல. பிரிட்டிஷ் பீரியட்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், அவ்வளவு கன்வர்ஷன் பண்ணிருக்கா, ஆனா அப்போ இந்து தர்மம் அழியலை. ஏன்னு கேட்டா இந்த குரு பரம்பரை, பாண்டவர்கள் பக்தர்கள் அவளுக்கு ஒரு குரு பரம்பரை உண்டு, வார்க்கரி சம்பிரதாயம் அது ஒரு குரு பரம்பரை, காஞ்சி சொல்றோம், அஹோபிலம்னு சொல்றோம், ஸ்ரீமத் ஆண்டவன் சொல்றோம், ராஜவேந்திர குரு பரம்பரை, மத்த சம்பிரதாய பரம்பரை, இப்படி எல்லாத்துலயும் கௌடிய சம்பிரதாயம், சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயம், நிறைய சம்பிரதாயங்கள், எல்லாத்துக்கும் குரு அவசியம். அதனால குரு ரொம்ப விசேஷம். அதனாலதான் குருரேவ பரம்பிரம்மம், குருரேவ பரந்தனம், குருரேவ பரக்காமக, குருரேவ பராயணம், குருரேவ பராவித்யா, குருரேவ ரொம்ப அழகா சொல்லிட்டு போற குருதான் சர்வசிரேஷ்டம். பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும், நீ போய் பெரிய நம்பிக்கையில பிடிச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இவர் தான் தேடி இருக்காரு, ஒரு சத்குரு வேணும். விளையாழ்வார் அழகா ஆடமன்ற பார்க்கணும்னு போனார், முடியல, அவர் பரம வதிச்சுட்டார். திருக்கட்சி நம்பிகளை குருவா ஏத்துக்கணும்னு நினைக்கிறார், ஏத்து அவர் சம்மதிக்கல. யாதவ பிரகாசன் துஷ்ட குரு, சத்குரு கிடையாது. அப்ப இளையாழ்வாருக்கே ஒரு குரு அவசியம்னா அப்ப நமக்கு வேண்டாமா? நமக்கு ஒரு குரு கட்டாயம் அவசியம். ருக்மிணி பிராட்டி, ருக்மிணி கல்யாணத்தை பார்த்தோம்னா ருக்மிணி பிராட்டி ஸ்வயம் ஸ்ரீதேவி, சாட்சாத் மகாலட்சுமி. கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், பகவானுக்கும் நன்னா தெரியாது. ருக்மிணி பிராட்டியோட அப்பாவும் சம்மதம்னு சொல்லிட்டார், ஆனா ருக்மி, ருக்மிணியோட அண்ணா பேர் ருக்மி, அவனது ஒத்துக்க மாட்டேன், சிசுபாலனுக்கு தான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அப்ப ருக்மிணி பிராட்டி கதறான், நான் பகவானுக்கு எப்படியாவது என்னுடைய ஆசையை நான் சொல்லணுமே, இவதான் அகலகில்லேன் இறையமன்னு இருக்க பகவான வக்ஷஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்க ஸ்ரீதேவி இவதான். ஆனா அவளே பூமிக்கு வந்துட்டான்னா அவளுக்கு ஒரு குரு வேண்டியிருக்கு, அந்த குரு இடத்த கடுதாசி எழுதி கொடுக்கற அந்த பிராமன் கிருஷ்ணகிட்ட போய் கொடுத்து அதன் பிறகுதான் ருக்மிணி கிருஷ்ண கல்யாணம் நடக்கிறது. தாயார் விடுவோம், பெருமாள் பிராமணா வராரு, அவருக்கும் வசிஷ்டன் ஒரு குரு வேண்டியிருக்கு, ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு விஸ்வாமித்திரரும் ஒரு குரு வேண்டியிருக்கு, கிருஷ்ணன் பகவான் சர்வஜ்ஞன் கோவர்தன மலையை தூக்கி தான் நாராயணன் காண்பிச்சுட்டான். அப்ப கூட வசுதேவ இவனுக்கு யஜ்ஞோபவீத தாரணம் பண்ணி சாந்திபனி மகரிஷன் வேத பாடம் படுறான். இவன் தான் வேத நாயகன், இவன் தான் வேத புருஷன், அது வேதம் சொல்லக்கூடிய புருஷோத்தமன் இறந்தான். ஆனா அவனுக்கும் பூமிக்குள்ள வந்தாச்சு, பூமியுடைய வட்டப்பந்தில வந்துட்டோம் அப்படின்னா ஒரு குரு அவசியம். நன்னா ஞாபகம், குரு இல்லாம பகவான பார்த்தவா கிடையாது, யாருமே பார்க்க முடியாது. நாயன்மார்களா இருக்கட்டும், ஆழ்வார்களா இருக்கட்டும், குருன்றது அத்தியாவசியம். ஒரு பெரிய ஐடி மாதிரி அது, எல்லாருக்கும் ஒரு ஐடி சொல்றோம் இல்லையா, ஓட்டர் ஐடி, ஆதர்ஸ் கார்டு, அந்த மாதிரி. இந்த ஆத்மாவுக்கான ஒரு அடையாளம் குரு. அதெல்லாம் சரீரத்துடைய அடையாளம், நம்ம எல்லாருக்கும் சரீரத்துடைய அடையாளம் நிறைய இருக்கு. ட்ரெயின்ல போனாலே ட்ரெயின்ல இ டிக்கெட் வாங்கணும்னா அதுக்கே ஒரு ஐடி வேணும்னா, மோக்ஷன்ற ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆச்சாரியன்ற ஒரு அடையாளம் இல்லாமல் வைகுந்த லோகத்துக்குள்ள என்ட்ரி கிடையாது. நேரம் நான் என் பலத்தினால வைகுந்தத்துக்கு வந்தேன்னா அங்கேயும் ஒரு தள்ளு தள்ளுவான். நல்லா ஞாபகம், ஒரு சந்தர்ப்பத்துல பன்றீபுரத்துல எல்லா பாகவதாலும் கூடுறா பாண்டன் அனுபவிக்கிறதுக்காக. நாமதேவர், கோரா கும்பார், சனாபாய், ஞானேஸ்வரர், ஒரு அண்ணா தம்பி நிவர்த்தினார், எல்லாரும் ஒன்னா கூடுறா, கபீர் தாசர் எல்லாம். அப்ப கோரா கும்பர் சொல்றார், நீங்கெல்லாம் என்னோட கிரகத்துக்கு வரணும். அவரு மண்பானம் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. நீங்கெல்லாம் என்னோட கிரகத்துக்கு வரணும், இத்தனை பாகவதா என் வீட்டுக்கு வந்தேன்னா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் போற. இவர் மண்பானம் பண்றதுனால வீட்டு நிறைய பானை அடுக்கி வச்சிருக்க. அப்ப ஞானேஸ்வரருடைய சகோதரி முக்தாபாய் அப்படின்ற ஞானேஸ்வரர் தங்க முக்தாபாய்ன்னு பேர். அவ கோரா கும்பரை பார்த்து கேட்கிறா, இங்க இருக்கிற பானைகள்ல எதெல்லாம் பக்குவப்பட்டது எதெல்லாம் பக்குவப்படாதது அப்படின்னு கேட்கிற, வெந்த பானை வேகாத பானை எதுன்னு கேட்கிற. உடனே கோரா கும்பர் அழகா வரா, நிறைய பக்தாலாம் வந்திருக்காரு, ஒவ்வொருத்தர் தலையா அப்படி தட்டுறா, பானை தட்டுற மாதிரி பானை விட்டு தட்டி பார்ப்போம் இல்ல, தேங்காவை தட்டி பார்ப்போம் இல்ல, பக்குவம் இருக்காங்க அந்த மாதிரி ஒருத்தர் நங்கு தலைவர் கொண்டு கொடுறார். ஒருத்தர் விட்டால் அப்படின்ற ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றார். நாமதேவர்கிட்ட வந்து நறுக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறார். ஆ, இப்படி கொட்டி தொலைவரை கூட வெளிக்கிறது என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப கோரா கும்பர் சிரிச்சுட்டே சொல்றார், இந்த ஒரு பானையை தவிர எல்லா பானையும் பக்குவமா இருக்குன்னு சார். உடனே ஞானேஸ்வரர் முக்தாபாய்லாம், சத்தியம், இந்த ஒரு பானை இன்னும் பக்குவமே படலன்னு. உடனே நாமதேவர் கோபம் கொடுத்து அழுதுண்டே நேர பாண்டரங்கனை பார்க்க போயிட்டார். ஒரு கூப்பிட்டா பாண்டரங்கன் பிரத்யக்ஷமா வருவான், அவ்வளவு பிரத்யக்ஷம். உடனே காலை பிடிச்சுன்னு எழுதார், பகவான் பிரத்யக்ஷம் ஆயிட்டான். எல்லாத்தையும் சொன்னார், இதெல்லாம் என்ன கிண்டல் பண்றா பாண்டரங்க, வா நீ வந்து சொல்லு, நான் பக்குவப்பட்ட பானை நீ சொல்லு அப்படின்ட்டார். அப்ப உடனே பாண்டரங்கன் சிரிச்சான், நான் பொய் சொல்லுவேன் வாஸ்தவன் தான் அதுக்காக அப்படின்னு. அப்ப உடனே பார்த்தா, அப்ப நான் பக்குவப்பட்டேன்னு சொல்றது பொய்யான? ஆமா. உடனே நாமதேவர் சிரிச்சார், நான் கூப்பிட்டு அது பிரத்யக்ஷமா வந்து பேசுறா சிரிக்கிறார் எல்லாம் நடக்கிறது. ஆனா நான் ஏன் இன்னும் பக்குவப்படலன்னு நீ சொல்ற, என்ன ஒரு குரு வேணும்டா குழந்தை, ஒரு குரு இல்லை அப்படின்னா நிச்சயமா பக்குவப்படணும். அதன் பிறகு ஒரு குரு ஆசிரியக்கிறார் நாமதேவர்னு காண கிடைக்கிறது. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஆட்டத்துக்கு பாட்டம் சரியா போயிடும், அவ்வளவு தானிக்கு தீனி சரி போயிந்தின்ற மாதிரி பகவத் அனுபவம். ஆனா மோட்சம் நிறைய விஷயங்களுக்கெல்லாம் குரு கிருப்பதான் ஒண்ணு வேணும். நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் யார் பண்ண முடியும்? குருவை தவிர குருதான் நமக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டு பகவான் இடத்தை கொண்டு போய் சேர்த்திக்கிறார். அதனால குரு ஆசிரியக்கிறதுன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் வரதராஜன் சொல்றார், பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும். இவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, பார்த்தால ஆறு வாக்கியம் சொல்லியாச்சு. நானே பரதத்துவம், சரணாகதியே உபாயம், வேதமே தர்சனம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டா, சரீர முடிவில் மோக்ஷம், பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும். இந்த ஆறு வாக்கியம் வாழ்க்கை மறக்கவே கூடாது. சினிமா பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கு, எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஞாபகம் இருக்கு, பிடிக்காத வாழெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கும், திருவிழ பார்த்த சொரிநாயெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஐயோ நினைச்சா இப்ப கூட அறுவை பாருங்கன்னு சொன்னோம்னா அந்த சின்ன உழுப்பு ஞாபகம் இருக்கு இல்லையா? கன்றாவியான விஷயங்கள் பல பலதான் ஞாபகம் வச்சிருந்துருக்கும். யார் யாரோ திட்டி இருக்கா அதெல்லாம் பத்திரமா ஞாபகம் வச்சிருந்துருக்கும். ஆனா இதனால பிரயோஜனம் இல்லை. இந்த ஆறு வாக்கியங்கள் விளையாட்டு போல சும்மா நினைச்சிட்டு வாங்க, இன்னைக்கே ரொம்ப யோசனை தானே இருந்தது. அதுவா இதுவா இதுவா அதுவா சாயங்காலம் 6 மணி ஆக ஆக யோசனை ஜாஸ்தி வந்து பக்கத்துக்கு அவர் ரெஃபர் பண்ணிட்டு இதுதான் முதல் வாக்கு இல்ல இது கிடையாது அது 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 முதல் வாக்கு இது கிடையாது ஒரு குழப்படி பண்ணி 4 வாக்கியத்தை சேர்த்து நீங்களே ஒரு 5வது வாக்கியம் ஸ்பெஷலா ஒன்று பண்ணி ரொம்ப அழகான 6 வாக்கியம் நினைச்சனால 6 வாக்கியங்கள் முதல் முதல்ல படிச்ச போது ஆடினேன் பாடினேன் குதிச்சேன் அது ஏன்னா வாழ்க்கையுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருக்கும் வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளுக்கும் பூர்த்தி சொல்ல பண்ணக்கூடிய ஒரு வாக்கியங்கள் அந்த 6 வாக்கியங்கள் எல்லா கேள்வி சரணாகதி இருக்கு கவலைப்பட வேண்டாம் பெருமாள் பெரியவர் யோசிக்க வேண்டாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அவர் தான் பெரிய அவரை பிடிச்சிருந்தா வேற யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சரணாகதி உபாயம் பெருமாள் சொல்ற கவலையே வேண்டாம் நான் ஜீவன் தான் அவர் பரமாத்மா ஆனா நானும் அவரும் ஒண்ணு கிடையாது அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் பெரிய டென்ஷன் விட்டுடுச்சு பெரிய டென்ஷனா பகவத்கீதை வாசன் பயம் வந்துடுச்சு சரணாகதி எம்எம் வாபி ஸ்மரந்தாவும் அந்த காலத்தில் எதை நினைக்கிறோம் நமக்கு 1000 நினைவுகள் இருக்கே நான் சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது மனசு எங்கேயோ ஓடுறது பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் சரீர முடிவில் மோட்சம் கேரண்டி அந்த ஜென்மா முடிவில் மோட்சம் உண்டு குருவை ஆசிரியம் பெரிய நம்பிக்கை நிஜமாவே என் வாழ்க்கை பாதையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த வாக்கியம் இந்த 6 வாக்கியம் நல்லா இவ்வளவு நிறுத்தி நிதானமா சொல்றேன் அப்படின்னா நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில கொண்டு வந்து இந்த 6 வாக்கியங்கள் இந்த 6 வாக்கியங்கள் என்னை அவ்வளவு பக்குவப்படுத்தி இந்த 6 வாக்கியங்கள் எனக்கு அவ்வளவு நம்பிக்கையை கொடுத்து இந்த 6 வாக்கியங்கள் என்னை ஜெயிக்க வச்சிருக்கு இந்த 6 வாக்கியங்கள் என்னை இனி வரைக்கும் காப்பாற்றிருக்கு இந்த 6 வாக்கியங்கள் எனக்கு எங்க போனாலும் ராஜமரியாதை கிடக்க வச்சிருக்கு இந்த 6 வாக்கியங்கள் நான் எதை பத்தியும் கவலைப்படாம குழந்தையா சுத்தின்றிருக்கு இந்த 6 வாக்கியங்கள் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தை மாதிரி சுத்தின்றிருக்கேன் குதூகலம் எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாணமா ஆச்சு குழந்தைகளுக்கு நிறைய பொறுப்புகள் ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம ஆனந்தமா இருக்கேன் என் பொறுப்புகளை நிம்மதியா பண்ண முடியாது டென்ஷன் ஃப்ரீயா இருக்கேன்னா இந்த 6 வாக்கியங்கள் நிஜமாவே இப்பெல்லாம் மனசு தளர்ந்து போகிறது இப்பெல்லாம் ஒன்னும் புரியாம இருக்கு அப்படிதான் இந்த 6 வாக்கியம் நினைச்சுப்பேன் எங்கேந்தோ வழி கிடைக்கும் எங்கேந்தோ ஒரு சமாதானம் கிடைக்கும் எங்கேந்தோ ஒரு பலம் கிடைக்கும் எங்கேந்தோ ஒரு தைரியம் கிடைக்கும் எங்கேந்தோ ஒரு சக்தி கிடைக்கும் பகவான் என்ன காப்பாற்றுவான் தீர்மானமான திருட விசுவாசம் கிடைச்சு அதனால திரும்ப திரும்ப சொல்றேன் நானே பரதத்துவம் பேதமே தர்சனம் சரணாகதியே உபாயம் அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் சரீர முடிவில் மோட்சம் பெரிய நம்பிகளை ஆசிரியம் நீங்க பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்பெல்லாம் நான் பெரியவன் தோன்றதோ அப்பெல்லாம் நானே பரதத்துவம் பெருமாள் பெரியவர் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்பெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே வழியே இல்லையா நடக்கும் போதுதான் சரணாகதியே உபாயம் எப்பெல்லாம் வந்து என்ன ஆக போறதோ மரண காலம் என்ன ஆகும் அந்திம கலஸ்மிருதி வேண்டாம் நான் வேற பெருமாள் வேறதான் பெருமாள் என்னோட ஒத்துறப்பு என்ன காப்பாத்துவா இந்த சரீர முடிவு எனக்கு கேரண்டியா மோட்சம் உண்டு ஜாலியா இருக்கணும் ஏன்னா அந்த ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா நமக்கு எல்லாம் மோட்சம் கேரண்டியா ராமானுஜ வைபவம் கேட்கிறோம் சொல்றோம் ராமானுஜான் ஜபிக்கிறோம் மேல்கோட்டை பார்த்துருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமல பகவான் நாம சொன்னதுனால மோட்சம் கேரண்டி நம்ம அதனால மோட்சத்தை பத்தி யோசிக்க வேண்டாம் டென்ஷன் ஆகிக்கணும் எனக்கு இது உண்டா இன்சூரன்ஸ் மாதிரி ஆத்மாவுக்கான இன்சூரன்ஸ் கொடுத்துட்டேன் கவலைய வேண்டாம் சரீர முடிவில் மோட்சம் அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் இன்சூரன்ஸ் அவசரம் நீங்க போனாலும் குடும்பத்துக்கு யூஸ் ஆகும் பிரீமியம் எவ்வளவு கட்டினா போதும் அதுதான் அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் சரீர முடிவில் மோட்சம் பெரிய நம்பிகளை ஆசிரியம் நம்ம பண்ண வேண்டியது ஆசாரம் பிடிக்கும் இவ்வளவுதான் அது 5 இருக்கு இந்த 5 6 பண்ணிட்டோம் அதனால ஒரு கவலை இல்லை நானே பரதத்துவம் பேதமே தர்சனம் சரணாகதியே உபாயம் அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் இந்த வாக்கியம் சரீர முடிவில் மோட்சம் பெரிய நம்பிகளை ஆசிரயிக்கணும் யாரத்தையும் சொல்லிட்டார் வரதராஜன் திருக்கட்சி நம்பிகளுக்கு உடனே அடுத்த நாள் திருக்கட்சி நம்பிகளை பார்க்க வரா இல்லையாழ்வார் அழகா சேவிக்கிறார் கைய கூப்பிண்டார் பெருமாளிடத்தை கேட்டேளா பெருமாள் சொன்னாரா உடனே சொன்னார் சொல்லி இந்த 6 வாக்கியங்களை திருக்கட்சி நம்பிகள் சொல்ற இவருக்கு நேரடியா பெருமாள் சொல்ல குரு மூலமா ராமானுஜருக்கே ஒரு குரு மூலமா தான் இந்த 6 வாக்கியங்கள்னா நமக்கு வேற யாரு கதி லக்ஷ்மணனாகவும் பலராமனாகவும் பகவான பிரத்யட்சமா அனுபவிச்சு தன் மடிமேலையும் உடம்பு மேலையும் பெருமாளை போட்டுட்டு இருக்க ஆதிசேஷனுக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒரு ஆச்சாரியம் வேணும்னா நமக்கு வேற வழி கிடையாது இந்த 6 வாக்கியங்களை திருக்கட்சி நம்பிகள் சொல்றார் பரதனே பரதத்துவம் சரணாகதியே உபாயம் வேதமே தர்சனம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், சரீர முடிவில் மோட்சம், பெரிய நம்பிகளை ஆசிரயிக்கணும். இந்த ஆறு வாக்கியங்கள் தான் பெருமாள் சொன்னார். நீ நினைத்தது இதுதானோ அப்படின்னு உடனே இளையாளர் கைய கூப்பிட்டா, ஆமாம் சுவாமி, இந்த ஆறு வாக்கியங்கள் தான் என் மனசுல உதிச்சது அப்படின்னு. உடனே திருக்கட்சி நம்பிகளுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமாளுடைய நினவும் பக்தனுடைய நினவும் ஒத்து போகிறது. நம்ம சொல்லுவோம், நான் ஒண்ணு நினைச்சேன், பெருமாள் நினைச்சிருக்காரு, என்ன பண்றது அப்படின்னு. அவர் நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நினைக்க மாட்டேங்கிறது இதுதான் கஷ்டமே. அவர் சரியா நினைக்கிறார். அதை கூட பாருங்க, நம்ம ரொம்ப ரைட்டு, பெருமாள் ரொம்ப தப்புன்னு சொல்லி அவரே பெருமாளை பிளேம் பண்றோம். நான் ஒண்ணு நினைச்சா பகவான் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். என்னமோ நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட், பெருமாள் பாவம் கொஞ்சம் அசடு, நம்ம பகு சமத்துன்னு அபிப்பிராயம். பெருமாள் நல்லது நினைச்சிருக்கார், நான் ஒழுங்கா நினைக்கல, எதுத்தானே நம்ம சொல்லணும். பகவான் நல்லது நினைச்சிருக்காரு, நான் தான் புரிஞ்சுக்கல, இதுதான் நியாயம், நான் புரிஞ்சுக்கலன்றதான் சத்தியம். பெருமாளோட நினைவும் நம்ம நினைவும் ஒத்து போயிடுச்சுனா ஆனந்தம். சில விஷயங்கள்லாம் நம்ம நினைப்போம் கரெக்டா நடந்துடும், ஏன்னா பெருமாள் அந்த நினைவுல இருக்கா, அவர் நினைவும் நம்ம நினைவும் ஒத்து போயிடுத்து கரெக்டா நடந்துடும். சில விஷயங்கள் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் எவ்வளவு நினைச்சாலும் நடக்கிறது இல்லை, ஏன்னா இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு பெருமாள் முடிவு பண்ணி வச்சிருக்கார். எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில எதையோ படிக்கணும்னு ஆசைப்படுவோம், நடக்காது. இந்திய டிப்ளமா எல்லாம் முடிச்சுட்டு எம்ஆர்எஸ் கம்பெனிக்கு இன்டர்வியூ எல்லாம் போனோம், எல்லாத்தையும் செலக்ட் ஆயாச்சு. கடைசியில சூத்தாச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சுடுத்து நொந்து அப்படியே தலையில கை வச்சுன்னு உட்காந்து. ஆனா இப்பதான் புரியுது, அன்னைக்கு நான் அப்படி எம்ஆர்எஸ் செலக்ட் ஆகி ஏதாவது கம்பெனியில போயிருந்தேன்னா ஜாலியா சம்பளம் வாங்கி இப்படி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு உட்காந்து ராமானுஜ வைபவம் சொல்ற பாக்யம் எனக்கு கிடைச்சிருக்காரு, பாகவதம் சொல்ற ஒரு சுகம் கிடைச்சிருக்காரு, ராமாயணத்தை அனுபவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கும், இவ்வளவு பிரபந்தம் தெரிஞ்சிருக்காரு, இவ்வளவு ஸ்லோகம் தெரிஞ்சிருக்காரு, இத்தனை பேருக்கு பகவத் விஷயம் சொல்லி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் இழந்திருக்கேன். ஆனா என் மனசுல நான் நினைச்சேன் இந்த கம்பெனியில செலக்ட் ஆகிடுற வாழ்க்கை அப்படி வாழ்ந்து கை நிறைய சம்பளம், ஆனா ஒருவேளை அப்படி நான் போயிருந்தேன் வீணா போயிருக்கேன், தெரியாது வீணா போயிருக்கலாம். அதனால பெருமாள் தடுத்து நிறுத்திட்டா, ஏதான ஒண்ணு நடக்கல, ஏதான ஒண்ணு கிடைக்கலன்னா இதை விட பெருசா, இதை விட வசதியா, இதை விட நல்லதா, இதை விட அற்புதமான ஒண்ண பெருமாள் உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கா, நல்லா ஞாபகம், அதை விட தி பெஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கா, உனக்கு அது அவசியம் இல்ல. அண்ணா பாக்கலாம், இது படிக்கணும் அதை படிக்கணும், அதெல்லாம் படிச்சிருந்தோம்னா நம்ம இப்ப வேலை பண்ற மாதிரி இருக்க மாட்டோம், எங்கேயோ இருக்கும், நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கும் வாழ்க்கையில, நிறைய மாறி போயிருக்கும். சில விஷயங்கள் நடக்காததுனாலேயே வாழ்க்கை ஒழுங்கான ரீதியில போயிட்டு இருக்கு. நம்ம நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டு வச்சுக்கோங்களேன், வீணா போயிருக்கும். சத்தியமா சொல்லணும், எத்தனை நம்ம சொல்லுவோம், ஐயோ அதுக்கு இவ்வளவு பெரிய விலையா, இவ்வளவு பெரிய கஷ்டமா, இல்ல நம்மள பக்குவப்படுத்துறான் பகவான், நம்ம பக்குவப்படுறதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கும். நன்னா ஞாபகம், ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு விதமான பக்குவம், அதுதான் வாழ்க்கை அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம், பக்குவப்படுறோம். எல்லாரும் இன்டர்வியூக்கு எல்லாம் கூட்டா கூட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, இவாளுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பக்குவம் இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம், அவளுக்கு எப்படி வந்தாலும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி அவள் ஜெயிப்பா. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கிறோம்னா என்னன்னா பெருமாளை உணரணும், பகவான் தான் ரக்ஷகன்னு தெரியணும், இந்த சரீரம் அனித்யம்னு புரியணும், ஜெகத் மித்யா பிரம்ம சத்யம், இதுதான் நிஜமாவே சங்கர சொன்ன வாக்கியம் ரொம்ப அழகு, ஜெகத் மித்யா பிரம்ம சத்யம், இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மோட்சம், இவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பக்குவப்படணும். அதனால என்னெல்லாம் நடந்ததோ நல்லதுதான், நடந்தது நன்மைக்கே, நடப்பது நன்மைக்கே, நடக்க போவது நன்மைக்கே. நம்ம அப்படியே பகவான் கதை எழுதும்போது, கிருஷ்ணா நீ ஓ இஷ்டப்படி நான் இருக்கணும், இன்னைக்கு நான் உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நான் சாப்பிடணும், இன்னைக்கு நான் ஒருத்தர கூட பழகினேன் அப்படின்னா உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நான் பழகணும். நம்ம எல்லாரும் அடுத்த வாழ பிளீஸ் பண்ணணும், ரொம்ப ஆசைப்படணும், பகவானை பிளீஸ் பண்ணணும், அவன் சந்தோஷப்படணும். நம்ம குழந்தையா இருக்கும்பொழுது இதெல்லாம் நியாயம் சரி, அப்பா அம்மா தானே தீர்மானம் பண்றா. நம்ம குழந்தையா இருக்கும்போது பக்கத்துல இருக்க குழந்தை வச்சிருக்க பென்சில் ரப்பர் ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்துட்டு வந்துருவோம், அப்பா அம்மா சொல்லுவா திட்டுவா அடிப்பா, அப்படி பண்ணக்கூடாது, நாளை கொண்டு போய் கூடு, அப்பா அது சரியில்லைன்னு நமக்கு தெரியல, அப்பா அம்மாவுக்கு தெரியறதோ இது தப்பு, இது திருடுத்தனம், இது இப்படியே வளர்ந்தா பின்னாடி வாழ்க்கையில கஷ்டப்படுவான், உன்னுடைய சுய முயற்சியில நீ ஜெயிக்கணும், நான் வாங்கி கொடுக்கறேன். ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு பென்சில் ரப்பரோட பெரிய விஷயம், ஆனா அது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தத்துவங்கள் மாறுறது அது நமக்கு தெரியல, நமக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எல்லாம் ஒரு சபா அவளுக்கு உண்டு, அவளுக்கு பிடிச்ச வசதியெல்லாம் நம்ம கிட்ட எடுத்துட்டு போயிடுவான், கேட்டா எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போனேன், இது திருடுத்தனம் அவளுக்கு அர்த்தம் கிடையாது, இது என்ன பைத்தியா இருக்கணும், திருடுத்தனம்லாம் கிடையாது, என்கிட்ட இல்ல உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போனேன். நம்ம நாட்டில் அப்படி உண்டா, கிடையவே கிடையாது, அந்த மாடல் வேல்யூஸ் அவ்வளவு வசதி. அதனால பகவான் இஷ்டப்படி வாழ் எந்த ஒரு விஷயத்தையும் கிருஷ்ணா நீ சந்தோஷப்படும்படியா நான் பணம் அது படிக்கிறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், சாப்பிடுறதா இருக்கட்டும், அலங்காரம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், பகவானுக்கு பிடிச்சபடி. ஏன்னா அர்ஜுனன் கேட்டா கிருஷ்ணா என்ன நீ சண்டை போடாதான் எனக்கு பிடிக்கும், நீ சண்டை போடணும்ன்றது உன் தர்மம், நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற திரும்ப. அதே சில பேர் நீ சண்டை போடாதே அப்படின்னு சொல்ல, சில பேர்லாம் கல்யாணம் பண்ணிக்கோன்ற, சில பேர் கல்யாணம் பண்ணிக்காதேன்ற, சில பேர் சன்னியாசம் வாங்கிக்கோன்ற. பெருமாள் இஷ்டம், காற்று எப்படி வீசணும், இந்த காலங்கள் இந்தந்த காலத்துக்கு அப்புறம் மழைக்காலம் வெயில் காலம் கரெக்டா ஆர்டரா வருது. நம்ம ஆசைப்படுறது நடந்து வச்சுக்கோங்களா, உலகம் ஒரே நாள் அழிஞ்சு போயிடும். கரெக்டா பகவான் இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது. நன்னா வெயில் காலம் வாட்டி வதைக்கிறது, சித்திர வைகாசி படுத்தி எடுக்கிறது, அவ்வளவு வெயில். இதை முடிச்சோன்னு அடுத்த நாலு மாசம் நல்லா சாத்துர்மாசியம் மழை மாசம் பகவான் இஷ்டப்படி வாழணும். நாளையில இந்த ராத்திரி படுத்த கிருஷ்ணா உன் இஷ்டப்படி தூங்கணும், கிருஷ்ணா உன் இஷ்டப்படி எழுதணும். அப்ப கரெக்டா எழுந்துருவோம், நம்ம நம்ம இஷ்டப்படி எழுந்துக்கணும், எழுந்துக்கவே தோன்றதில்லை, எல்லாம் அவன் இஷ்டம். சமைக்கும் போது கூட பாருங்க, கிருஷ்ணா உன் இஷ்டப்படி சமைக்கணும்னா இவ்வளவு ருச்சியா இருக்கு. சுயம் அனுபவத்தை நான் பிராக்டிக்கலா சொல்றேன், பகவானுடைய அனுபவத்தை அனுபவிச்சுட்டு சொல்றேன். ஒரு ஆவிஸ கூட எப்படி வாழ கிருஷ்ணா ஒன்னு பண்ணி பாருங்க, நீங்களே அஜ்யோ சமத்து குட்டி அப்படின்னு நீங்களே கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவு சமத்தாயிடும். நம்ம ஏன் அசடா இருக்கோம்னா கிருஷ்ணன் இஷ்டமா இல்ல, நம்ம இஷ்டமா இருக்கும். திருக்கட்சி நம்பிகள் அசந்து போறா, இவர் எவ்வளவு அழகா பகவான் ஸ்ரீ சரியா புரிஞ்சுட்டு இருக்கா. நீராவே அந்த தப்பு பண்றாளா இல்லையா, ஆனா கல்யாணம் வேணும் அவன் சொல்ற, ஆனா கிருஷ்ணன் சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் இஷ்டம். உன் இஷ்டம் என் இஷ்டம் நல்ல மனசுல வாங்கி வச்சுக்கோங்க, உன் இஷ்டம் நம்ம என் இஷ்டம், உனக்கு என்ன தோன்றதோ பண்ண அதன்படி நான் இருக்கேன், உனக்கு என்ன எங்க வைக்கணும்னு தோன்றதோ அப்படி இவை நான் இருக்கேன். மார்ஜார நியாயம், மர்க்கட நியாயம், மார்ஜார நியாயம், குரங்கு நியாயம், பூனைக்குட்டி நியாயம்னு சொல்லுவான். இந்த தாய் பூனை என்ன பண்ணும், இந்த குட்டி பூனைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு இடத்துல கொண்டு வைக்கும், ரொம்ப விசேஷம். ஒரு கிரகத்தை நான் பார்த்திருக்கேன், இந்த தாய் பூனை அது எந்த இடத்துலயுமே செக்யூரிட்டியே இல்லை, அழகா ஒரு ஆத்துல எல்லா ரூமும் சாத்தி வச்சிருப்பான், பெருமாளுடைய அந்த ரூம்ல மட்டும் கதவு திறந்து வச்சிருப்பான், அங்க நிறைய ஷெல்ஃப் எல்லாம் உண்டு, அழகா எல்லாம் உண்டு, ஜோரம் ஆச்சரியமா எல்லாம் வச்சிருக்கான் பெருமாள்ல. அந்த ஓரத்துல இது எங்கேயோ எங்கேயோ கஷ்டம் வந்துடுத்து எல்லா குட்டியும் கொண்டு வந்து பெருமாள் ரூம்ல கொண்டு வச்சிருக்கு. அதே பூனைக்குட்டி அடுத்த நாள் எங்கேயோ தூக்கி விடுது, இவா பாத்துட்டு எங்க பூனைக்குட்டி இருக்கேன், இவா பாத்துட்டு சரி என்ன பண்றது எப்படி வெள்ள எடுத்து போடுறது எப்படின்னா யோசனை பண்ணிட்டு இருக்கா. இவன் எங்கேயோ மற்ற விஷயங்கள்லாம் பாத்துட்டு அப்புறம் பண்ணலாம்னு பாக்குறது, பூனைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவா இந்த குட்டியை பாத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குட்டியை கொண்டு எங்கேயோ வச்சிருச்சு. இவன் தேடி தேடி பார்த்தா சரி நல்லபடியா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆத்த சைட்ல போய் பார்த்தா அங்க ஏதோ பெட்டியெல்லாம் இருந்தது, சரி இதை தூக்கி போடணும் அப்படின்னு பார்த்தா அந்த பெட்டியை தூக்க மேலே இருந்து அந்த தாய் பூனை பாயிருக்கு இவன் மேல, என்ன பார்த்தா பெட்டிக்குள்ள கொண்டு வச்சிருக்கு பூனைக்குட்டியை, அது அங்கேயிருந்து கொண்டு போய் மொட்டமாடியில் வைக்கிறது. இந்த குட்டிகளுக்கு எந்த இடத்துல எப்ப இருந்தா சௌக்கியமோ சுகமோ அந்த இடத்துல தாய்ப்பூனை கொண்டு இருக்க, அந்த மாதிரி எந்தெந்த சமயத்துல நம்ம எங்க இருந்தா நல்லதோ அந்த இடத்துல பெருமாள் நம்மள கொண்டு வைக்கறா. இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்து இருந்தா சௌக்கியம், உங்களை கொண்டு நீங்க உட்கார வச்சிருக்காரா இல்லையா, நான் இங்க வந்த பகவத் வைபவசன கொண்டு நீங்க வச்சிருக்காரா இல்லையா, இதே போன வாரம் வேற எங்கேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல இருந்தால் நமக்கு நல்லதோ அந்தந்த இடத்துல பெருமாள் கொண்டு வைக்கிற, அதை நம்ம புரிஞ்சுண்டு அதை வாழ்ந்து வாழ்க்கையை உபயோகப்படுத்திக்கணும். மிஸ்யூஸ் பண்றோம் நம்ம வாழ்க்கையை, ரொம்ப அவமானப்படுத்துறோம், ரொம்ப வீணடிக்கிறோம். நம்ம வாழ்க்கை யாருமே கெடுக்க, நாமே தான் கெடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கான அழகா அனுபவிக்கிறதுக்கான பூரண உரிமை அதிகாரம் அருகதை எல்லாம் நமக்கு உண்டு, மிஸ்யூஸ் பண்ணிட்டு சுதந்திரத்தை வீணடிச்சுங்க, அதுதான் பெரிய கஷ்டம். வெளிநாடுகள்ல குப்பை போட்டா ரோட்ல குப்பை போட்டா ஃபைன், நம்ம ஊர்ல ஃபைன் கிடையாது, இவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கா நம்ம தான் குப்பையே போடப்படாது. ஆனா குப்பை ரோட்ல குப்பை போட்டா ஃபைன் இல்லைன்னா ஆஹா இவ்வளவு ஃபைன் கொடுக்கலையேன்னு சொல்லி குப்பை தொட்டியில போடுறோம் நிஜமாவே. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் உருப்பிடுவோன்றோம் நம்ம. இவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கா நீங்க ஓ நாடு இது நல்லா சுதந்திரமா வச்சுக்கோ, ஆனா நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கிறோம், எல்லாம் தப்பா உபயோகப்படுத்திக்கிறோம். அது மாதிரிதான் வாழ்க்கை அசந்து போறார் திருக்கட்சி நம்பிகள், பெருமாளுடைய நினைவும் இளையாழ்வார் நினைவும் ஒத்து போக. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் இளையாழ்வார், சரி இனிமேல் காலம் கடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கிளம்பி பெரிய நம்பிகளை பார்க்க போகணும் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு ஒரு நாள் தீர்மானம் பண்ணி கிளம்புறோம். அதே சமயத்துல ஸ்ரீரங்கத்துல ஆள வந்தா போயாச்சு, ரொம்ப நாள் ஆயாச்சு. அடுத்த மடாதிபதி பீடாதிபதி இல்லை, அந்த ஒரு தலைவன் ஒரு போஸ்ட் இருந்தாகணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், இல்லாட்டி சரிபட்டு வராது. அப்படி தடி எடுத்தவன்லாம் தண்டல் காரமா எவாவா இஷ்டத்துக்கு தோன்றபடி எல்லாம் பண்ணுவார். ஸ்ரீமத் ராமாயணத்துல ரொம்ப அழகா இருக்கும், அந்த ஒரு தலை ஒரு போஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த போஸ்ட்ல ஆள் இல்லைன்னா என்னெல்லாம் ஆகும். ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்துல ராஜா இல்லைன்னா ஒரு தேசம் எப்படி கெட்டு போகும் அப்படின்னு இப்ப நம்மளே பாக்கிறோம். முதல் மந்திரி எல்லாம் இருக்க பிரசிடன்ட் ரூல் வச்சுக்கோ சரியா வருதுல்ல, அவா இஷ்டத்து என்னெல்லாம் உண்டோ பண்ணுவான், வரணும்னு பெருசா இல்ல, ஆனாலும் ஓரளவுக்கு ஒரு பயம்னு இருக்கு. அந்த மாதிரி எப்படி யார் யார் எங்க இருக்கணும், எந்த போஸ்டுக்குரிய வரலன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி மடாதிபதி பீடாதிபதிகள்லாம் அவசியம். உடனே அவள்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கா, என்ன அப்படி பண்றோம், இப்படியே போயிட்டு இருக்க, அடுத்த பீடாதிபதி அடுத்த ஆச்சாரியன் வர வேண்டாமா, யார நியமனம் பண்றது அப்படின்னு எல்லாம் பேசும்பொழுது அப்ப பெரிய நம்பிகள் சொல்ற, ஏற்கனவே தான் ஆள வந்தார் சொல்லிட்டாரு, ஏற்கனவே தான் ஆள வந்தார், அவர்கள் எல்லாம் மடங்கி தான் நீண்டது நிலையாழ்வார், அதனால அவர் தான் அப்படின்னு. அப்ப உடனே மற்ற சொன்ன மற்ற பக்தர்கள்லாம் சொன்னா, அப்ப நீங்க போய் அழகா எப்படியாவது நிலையாழ்வார பக்குவப்படுத்தி அழிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறார் இந்த பெரிய நம்பிகள். அவர் அங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்புறார், அவர் கிளம்பி பாதிவையும் வந்துட்டு இருக்கார். இவர் அதுக்கப்புறமா கிளம்பி காஞ்சிபுரத்தில் இவர் கிளம்பி ஸ்ரீரங்கம் போறார். இதுதான் பகவத் எதிர்ச்சையான்னு ஒரு வார்த்தை உண்டு. எதிர்ச்சையா அப்படின்னா தெய்வ இச்சையான்னு அர்த்தம், தமிழ்ல சொன்னா எதேச்சைன்னு ஒரு வார்த்தை, சமஸ்கிருதம் எதிர்ச்சையா, எதேச்சையா அவளை பார்த்தோம், தெய்வ இச்சை. எப்பயோ ஒரு இங்கேயோ யார்ட்டோ பழகி இருப்பான், நம்ம யாராவது நம்ம ஊர்காரா இருப்பா, இல்லாட்டி நம்ம வீட்டில் கொடுத்து வந்திருப்பான், அவள் பக்கத்தாத்துக்காரா இருப்பா, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எங்கேயோ ஸ்டேஷன்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ பார்ப்போம். எதேச்சயம் நம்ம ரெண்டு பேரும் பார்க்கணும். இப்ப நம்ம எல்லாம் நான் பார்த்திருக்கேன், நீங்க பார்த்து பழக்கம் வந்திருக்குன்னா எதிர்ச்சையா, தெய்வ இச்சையா, எதேச்சை அப்படின்னா தெய்வ இச்சைன்னு அர்த்தம். அழகா இவரும் கிளம்புறார் அவரும் கிளம்புறார். எப்பொழுதுமே இந்த காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கம் போறவா, ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் வரவா, எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்ன மதுராந்தகம் தான் ஒரு ஹால்ட். இந்த பஸ் எல்லாம் ஒரு அவுட்டர் போடுவாங்க, 10 நிமிஷம் நினைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி பக்தர்களுக்கு எல்லாம் மதுராந்தகம் தான் ஒரு ஹால்ட், ஒரு பிரேக்அப் பாயிண்ட் மாதிரி. அந்த இடத்துல ஒரு நாள் இருந்தது, விசிராந்தியா இருந்தது, அதுக்கப்புறம் பிரயாணத்தை தொடர்றதுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அழகா பெரிய நம்பிகளும் கரெக்டா மதுராந்தகம் வரை சரி கொஞ்சம் இருந்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு அவர் மதுராந்தகம் கோவிலுக்கு நுழைஞ்சு ராமனெல்லாம் சேவிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. இளையாழ்வா ஸ்ரீரங்கம் போயிட்டு இருக்கா, சரி மதுராந்தகத்தை ராமனை சேவிச்சுட்டு கொஞ்சம் விசிராந்தியா இருந்துட்டு கோவில பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரயாணம் தொடரலாம். இவர் கோவிலுக்குள்ள நுழைஞ்சு அழகா பெருமாளை பார்த்துட்டு திரும்பி பார்க்கிறார். பெரிய நம்பிகள் உட்கார்ந்துருக்கார், கும்பிட போனதையும் குறுக்கல வந்தா போலும் சத்தியம் தெய்வம் மனுஷரூபேன. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இவரை தேடி இவர் போனா இதுதான் பகவான். நிஜமாவே நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு பிரயத்தனம் பண்ண வச்சுக்கோங்களேன், அதுக்கு சகாயம் நமக்கு முன்னாடியே வந்து காத்துன்னு இருக்கும். சத்சங்கம் சத்குரு இவெல்லாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா தானாவே அவ ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம் இளையாழ்வாருக்கு, உடனே அழகா சேவிக்கிறார். பெரிய நம்பிகளுக்கு சந்தோஷம், அவர் ஆஹா ரங்கநாதனுடைய கிருபை அப்படின்னு சார். இவர் மனசுக்குள் ஆஹா வரதராஜனுடைய கிருபை, இவர் அனுப்பிச்சு வரதராஜன், அவர் அனுப்பியது ரங்கநாதன், ஆனா ரெண்டு பேரும் அனுகிரகம் பண்றது மதுராந்தகம் ஏறி காத்த ராமர். மதுராந்தகம் பாருங்க, யார் மதராச அடைஞ்சிதானே இருக்கு, அவனமே வேண்ட அலையத்துக்கு நமக்குதான் இதுக்கான அலைஞ்சுட்டே இருக்கணும். அலையலே அப்படின்னு நமக்கு உடம்பு என்னமோ பண்ணும். இலையும் பொழுது எப்பொழுதாவது ஒரு தடவை மதுராந்தகம் கட்டாயம் போய் அந்த ஏரிக்காத்தன் அவர் பார்த்துருக்கு. ரொம்ப விசேஷமா அது ராமானுஜரும் இவரும் மீட் பண்ண ஒரு இடம், இளையாழ்வாரும் பெரிய நம்பிகளும் சந்திச்ச ஒரு இடம். உடனே இளையாழ்வார் அழகா சேவிச்சுட்டார், ரொம்ப சந்தோஷம். மாதிரி வரதராஜன் ஆறு வார்த்தைகள் சொன்னார், உங்களை ஆசிரியக்கணும்னு சொன்னார், ஆசிரியக்க வந்திருக்கேன், என்ன உங்களுடைய சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப உடனே பெரிய நம்பிகள் சொல்றார், ரொம்ப சந்தோஷம் குழந்தை, காஞ்சிபுரம் திவ்ய தேசம், வரதராஜன் சந்நிதியில போய் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி நான் உன்ன சிஷ்யனா ஏத்துக்க. நிறைய சம்ஸ்காரங்கள் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு அஞ்சு விதமான சம்ஸ்காரங்களை பண்ணி ஒரு ஆச்சாரியன், இவர்கள் நாராயண பக்தர்கள், என்னுடைய சிஷ்யர்கள், என்னுடைய அடியவர்கள் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். இப்போ ஒரு கம்பெனிக்கெல்லாம் போறான்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு, இந்த மாதிரி ஐடி எல்லாம் மாட்டிக்கணும், இந்த யூனிஃபார்ம் இது நிறைய வச்சிருக்காரு இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ ஸ்கூல்லாம் போனால் ஒரு யூனிஃபார்ம், அந்த மாதிரி நாங்கள் இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அப்படின்னு லோகத்துல பிரகடனப்படுத்திட்டு வாழறதுக்காகத்தான் இந்த நெறிமுறைகள் பஞ்ச சம்ஸ்காரம். அதை நான் உனக்கு காஞ்சிபுரத்துல பண்ணி வைக்கிறேன்ப்பா அப்படின்னா உடனே இளையாக அவர் கையை கூப்பிட்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுட்டார். உடனே பெரிய நம்பிக்கை சொன்னார், நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன குழந்தை எதுக்கு பாழறாரு, வார்த்தையை மீறி பேசுறேன் தப்பா நினைச்சிக்கப்படாது சுவாமி அப்படின்னா சொல்லு என்ன விஷயம் தான், நீங்க ஆசையோட தான் ஆள வந்தார பாக்கணும் அழிச்சுட்டு போனது, ஆனா நடக்கலையே சுவாமி அவர் தரம பதிச்சுட்டாரு, அதனால பயமா இருக்கு, நான் நேரம் காலம் கடக்க 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 இழந்துருவோமோ ஒரு பயம் இருக்கு. ஒண்ணு அது யாருடைய சரீரமுமே நிரந்தரம் இல்லை, நேற்று இருக்கிறவா இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவா நாளைக்கு இல்லை. இதுல திருப்பி காஞ்சிபுரம் வரைக்கும் நான் போகிறதுக்குள்ள சரீரத்துக்கு ஏதான் என் சரீரத்துக்கு ஒரு முடிவு வந்துருக்கா, ஆச்சாரம் இல்லாமலே போயிடுவேனே சுவாமி, அதனால தப்பா எடுத்துக்கப்படாது, இங்கேயே எனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சிடும் போல. ஆச்சாரியனே திவ்ய தேசம், ஆச்சாரியன் ராகு காலம் யமகண்டத்துல கூட உபதேசம் பண்ணலாது, நல்ல நேரம் அவ்வளவுதான். ஒரு ஆச்சாரியத்தை உபதேசம் வாங்கிக்கிறது, ஒருத்தர் குருவா ஆசிரியிக்கிறதுக்கு நேரம் காலம் இடம் எதுவுமே அவசியம் இல்லை. கபீர்தாசர் அவர் முஸ்லீம், அவர் ராமானந்தர் குருவை போய் ஆசிரியிக்கணும்னு ஆசைப்படுறார், ஆசிரியிக்கணும் அவர் அடைதல் அர்த்தம். அப்ப அங்க இருக்கிற இந்துக்கள்லாம் அவர் உள்ள விடமாட்டேங்கிற, நீ மிலேச்சன் அப்படின்னு உள்ள விடமாட்டேங்கிற, ரொம்ப வருத்தப்பட்டு போய் கங்கை கரையில படுத்துறார் கபீர்தாசர். அப்ப விடியற காலம் பெற ராமானந்தர் கங்கையில குளிக்கிறதுக்காக இந்த படியை இறங்குற, இறங்கும் பொழுது இந்த படியை படுத்திருக்க கபீர்தாசர் தெரிய இருட்டா இருக்கிறதுனால அவர் மிதிச்சுட்டார், மிதிச்ச உடனே ராம் ராம் அப்படின்னு பகவான் சாரி எக்ஸ்கூஸ் மீ சாரி இதெல்லாம் சொல்ற மாதிரி பெரியவா ராம் ராம் அப்படிங்கிற கபீர்தாசர் எழுந்து ஆடுற, குருவுடைய பாதம் கடைச்செடுத்து நாமஜபம் உபதேசம் ஆயிடு அப்படியே குருவாயிட்டு, ஒரு மிதி மதிச்சா தெரியாம மதிச்சுடனே ராம் ராம் சொன்னார், அதை மந்திர உபதேசம் எடுத்துட்டா குரு கால நமஸ்காரம் பண்ற மாதிரி குருவுடைய திருவடியே மேல பட்டு எடுத்து நான் தன்யனானேன் அப்படியே ஜெயிச்சு காட்டுறார் கபீர்தாசர். அதனால அவர் சொன்னார், சுவாமி நீங்க இப்பொழுதே என்னை ஏற்கணும் ஏத்துக்கணும் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனேயே திரியநம்பிகள் பார்த்தா பக்திக்கு இந்த தவிப்பு தான் லட்சணம், பகவான பாக்குறது இந்த அவசரம் வரும் இப்பொழுதே வரும் தட்சணாது, அந்த அவசரம் நமக்கு இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் நேரம் காலம் எல்லாம் வச்சிருக்கோம், இத்தனை வயசா எடுத்தா ப்ரீகேஜி போகணும், எல்கேஜி போகணும், யூகேஜி போகணும், இத்தனை வயசா எடுத்தனா ஸ்கூல் முடிச்சிடணும், இத்தனை வயசா எடுத்தனா காலேஜ் போகணும், அதுக்கப்புறம் அதை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும், எல்லாத்துக்கும் டைம் பக்தி மட்டும் ரிட்டையர் ஆன பிறகு பண்ணலாம், கடைசி ஆப்ஷனா இருக்கும், முதல் ஆப்ஷனே அதுதான், கூடுமானவருக்கு தள்ளி போட்டுட்டே இருக்கும். சுபத்திய சீக்கிரம் நல்லதை உடனே பண்ணிக்கணும்னு சாஸ்திரம், அது மகாத்மாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா உடனே அதை அடையணும்ன்ற ஒரு தவிப்பு இருக்கு. பெரிய நம்பிகள் சொன்னார் இந்த தவிப்பு தான் அவசியம், சரி ராமனே சாட்சின்னு சொல்லி ராமனை வச்சுட்டு அஞ்சு சம்ஸ்காரம் பண்ணார். முதல்ல அழகா சங்கு சக்கரம் வெள்ளியில பண்ணி வச்சிருப்பார், அத அக்னியில் அப்படி காட்டி அந்த சங்கு சக்கரத்தை தோள்கள் அப்படி சின்னமா பொறிக்கிற, அந்த உடம்புல சங்கு சக்கரம் தெரிச்சா சொன்னா இவர்கள் நாராயணனுடைய அடியவர்கள், நாராயணனை சேர்ந்தவர்கள், நாராயணனுடைய சொத்து. இந்த சீல் போடுறாங்கன்னு அப்படி சீல் போடுற மாதிரி நம்ம உடம்புல ஒரு சீல், உடம்புக்கு ஒரு சீல், இது நாராயணன் சம்பந்தப்பட்ட ஒரு வஸ்து. இந்த பிளைட்ல எல்லாம் டேக் போடுறோம்னு அந்த மாதிரி நமக்கு ஒரு டேக் அது சங்கு சக்கரம் முத்ரை முத்ராதானம் மத்வாளுக்கும் உண்டு. முதல்ல மத்திய சம்ஸ்காரத்துல முதல் சம்ஸ்காரம் சங்கு சக்கர முத்திரைய தோள்கள்ல அப்படி பதிக்கிற, அதுக்கப்புறமா ஆச்சரியமா அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ற, ஓம் நமோ நாராயணாய உபதேசம் பண்ற, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை ஆச்சாரியன் நம்முடைய வலது காதல உபதேசம் பண்ற, அதுக்கப்புறமா ஆச்சரியமா நமக்கு ஒரு தாசிய நாமத்தை கொடுக்கற, அப்பா அம்மா ஒரு பேர் வச்சிருப்பா அவள் பிடிச்ச பேரு இல்லாடி மூதாதையர்கள் பெயர், அது சரீரத்துக்கான ஒரு அடையாளம். ஒரு ஆச்சாரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா பக்தாள் பெயரோ இல்லாட்டி பகவானுடைய பெயரோ கிருஷ்ணதாசன் ராமானுஜதாசன் பலராமதாஸ் நிறைய பாசம் ஒவ்வொரு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கேசவதாஸ் ராதிகா தாஸ் இப்படிலாம் பெயர் வச்சுப்பான். இந்த தாஸ் அப்படின்றது வந்து இன்னாருடைய அடியவன் அப்படி, அந்த மாதிரி இல்லாடி சடகோபதாசன் ராமானுஜதாசன் இந்த மாதிரி வச்சுக்கிற, அந்த மாதிரி ஒரு பாகவதாளுடைய நாமத்தை வச்சு நமக்கு ஒரு அடையாளம். பாகவதால பேர் நமக்கு வந்துருக்குங்க, அந்த பேரே நமக்கு ஒரு நல்லது பண்ணிடு. நம்மள சமயத்துல கிண்டல் பண்ணும், அவரு பேரும் இவரு பேரும் ஒண்ணுதான் அப்படி சில பேரை நான் சொல்லுவேன். நிறைய ராதே கிருஷ்ணா ஜபிங்கோ அப்படின்னு சில பேர் பெருமையா சொல்ல, என் பேரே ராதாகிருஷ்ணன் தான் அப்படின்னு நான் சொல்ல, பகவான் நாமத்தை சொன்ன உங்க பேரு நான் சொல்லல அப்படின்னு. அது தானாக அபிமானம், அதனால பாகவதாளுடைய நாமத்தை நமக்கு வச்சுட்டோம்னா அது ஒரு அபிமானம், அந்த பாகவதால ஒரு நாளும் மாறிடும், அது ஒரு சம்ஸ்காரம். அதுக்கப்புறமா ஆச்சரியமா பெருமாளுக்கு நித்தியம் பூஜை பண்ற முறை திருவாராதன கிரமம், ஆத்துல ஒரு மூர்த்தியை வச்சுட்டு அவருக்கு எப்படி பூஜை பண்றது, அவருக்கு எப்படி அலங்காரம் பண்றது, அப்படி அவருக்கு எப்படி நிவேதனம் தலிக அம்சம் பண்றது இதை சொல்லி கொடுக்க. அடுத்ததா அதி விசேஷமா சரணாகதி ஸ்லோகம், சரம ஸ்லோகம் சொல்றது. இந்த அஷ்டாட்சர மந்திரம் சொல்லும் பொழுது துவயத்தை உபதேசம் பண்ணுவான், ஸ்ரீமன்னாராயணாய சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு துவயத்தையும் சொல்லி கொடுப்பான். சரம ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்துல சக்ருதேவ பிரபன்னாய தபாஸ்மீதி சயாசதே அபயம் சர்வபூதேவியோ ததாமியே தத் விரதம் மம நாம். நீ ஒருமுறை என்னை சேர்ந்தவன் யாரா எனக்கு சரணாகதி பண்ணியாச்சுன்னா அனைத்து பூதங்களிடமிருந்தும் அவருக்கு அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம் ராமன் சொன்ன வாக்கியம். பகவத்கீதையில பகவான் சொல்றான், சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரத அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாதே. இரண்டத்தி உபதேசம் இப்படி இந்த அஞ்சு சம்ஸ்காரத்துக்கு பேர் தான் பஞ்ச சம்ஸ்காரம். தோள்கள்ல சங்கு சக்கர முத்திரையை கொடுக்கிறது, அஷ்டாட்சர மந்திரம் துவயத்தை உபதேசம் பண்றது, அடியவர்கள் திருநாமத்தை நமக்கு இடுறது, பெருமாளுக்கு திருவாராதனம் பூஜை பண்ற முறையை சொல்லிக் கொடுக்கிறது, சரணாகதி மந்திரத்தை உபதேசம் பண்றது. எல்லாத்தையும் ஞாபகம் முடியாது, அந்த ஆறு வாக்கியத்தை மறந்துடாதீங்கோ, இது ஆச்சாரத்துல பண்ணிட்டாலே தானா வந்துடும். இந்த அஞ்சுக்கு பேர் தான் பஞ்ச சம்ஸ்காரம்னு பேர், சரணாகத்தின்னு பேர். இதுல இன்னொரு ஹையர் லெவல் உண்டு, பரநியாசம் அப்படின்னு பேர். என்னுடைய பரத்தை உன்னிடத்திலே நியாசம் பண்றேன், நியாசம்னா ஒப்படைக்கிறேன்னு அர்த்தம். இனிமேல் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆச்சாரியன் இட்ட வழக்கு தான் பரநியாசம் விசேஷம்னா. பஞ்ச சம்ஸ்காரம் எதுனா பகவான நீ அடைவதற்கு தகுதியுடையவன் அப்படின்னு ஒரு தகுதியை கொடுக்கறது பஞ்ச சம்ஸ்காரம். அதுக்கு அடுத்த லெவல் தான் பரநியாசம், அதாவது ஆச்சாரியன் இட்ட வழக்கு. அது மட்டும் நிறைய பேர் பண்ணிக்கவே மாட்டேன், இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். அதை தாண்டி பரநியாசம் பண்றானா கோடியில ஒரு ரெண்டு பேர் பண்ணிட்டா ரொம்ப பெரிய விஷயம். அப்படியே பண்ணிட்டாலும் அதை உள்ளபடி புரிஞ்சுக்கிறதா ரொம்ப குறைச்சு. நான் பரநியாசம் பண்ணிட்டேன், பரநியாசம் பண்ணிட்டேன், பரநியாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னமோ வாழ்க்கை ஒரே கஷ்டமா இருக்கு, பெருமாள் என்ன வச்சிருக்கான்னு தெரியல, இங்க போச்சு பரநியாசம் பண்ண பிரயோஜனமே போயிடுச்சு. என்னுடைய பரத்தை ஒப்படைக்கிறதா பரநியாசம்னு பேர், பரத்தை ஒப்படைக்கிற என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. அகம் மத்ரக்ஷண பலோ மத்ரக்ஷண பரம் மத்ரக்ஷண பலம் ததா நாமம ஸ்ரீபதேரேவ ஆத்மானம் நிக்ஷிபேத்புதக. நான்கு ஆத்மா இதை காப்பாற்றுற பொறுப்பு, இதை காப்பாற்றுறதுனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் எல்லாம் ஸ்ரீபதியான பகவானுக்கு பொறுப்பு உடையது, என்னோட இல்லைன்னு ஒத்துக்கிறது தான் பரநியாசம். சின்ன குழந்தை மாதிரி ஹாயா இருக்கிறது, பசிக்கிறது, சாதம் போடுமான்னு செஞ்சது, எனக்கு சாயங்காலம் சப்பாத்தி பண்ணுது அவ்வளவுதான் அப்படின்றது. பென்சிலை ஜாலியா தொலைச்சுட்டு தொலைச்சுட்டு நாளைக்கு புது பென்சில் போகணும்னு அழகா இருக்கு. ஃபீஸ் நாள் நீங்க கட்டணம்னா அடுத்த நாள் காத்தால சொல்றது, நீங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்றது. பள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவ் எல்லாம் இருக்கும், நல்லா ஆடி முடிச்சுட்டோ ஞாயிற்றுக்கிழமை ஏழை முக்காக்கு சொல்லும், எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கா, எனக்கு இப்ப சார்ட் பேப்பர் வேணும். அப்பா அம்மா விழுந்து அடிச்சு நம்ம ஊர் அன்னைக்குதான் கதை, ஏழு மணிக்கே சாத்துக்கொள்ளு, இந்த ஓடி அந்த ஓடி எல்லாம் வாங்கி நாலு திட்டு திட்டி அப்ப கூட அசரவே அசராது குழந்தைகள், மறந்து போயிட்டேன் சாரி என்ன பண்றது, பத்தின் படம் வெட்டி போடலாமான்னு. ஆனால் அப்பா அம்மா விட்டு கொடுக்க மாட்டா, விழுந்து அடிச்சு அங்க ஓடி இத ஓடி எதையோ ஒன்னு பண்ணி அடுத்த நாள் காலக்கால ஞாயிற்றுக்கிழமை பேர் எல்லா டென்ஷனும் அப்பா அம்மா இருக்கு. இது சாலை அழகா ஏழு மணிக்கு சொல்லிட்டு இது வேணும் அது வேணும் வாங்கிட்டு கொடுத்தா, இது இல்ல அது மாதிரி வேணும் அப்புறம் சொல்லுவோம், அது ஃபுல்லாவும் சொல்லாது பயத்துல. ஆனா அப்பா அம்மா எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணி இந்த குழந்தையுடைய பெருமையை காப்பாத்தி சீசன் அடி வாங்கப்படாது, இவா எல்லாடி இவா வாங்குவா. அந்த மாதிரி என் பரத்தை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன் பேர் தான் பரநியாசம். ஆச்சாரியன் இட்ட வழக்கு, இவ்வளவு சுகம் தெரியுமா, ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படின்னா பரநியாசம். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், எனக்கு என்ன ஆச்சாரியன் இருக்காரு அவர் பாத்துப்பா அப்படின்னு இருக்கிறது. நிஜமாவே எனக்கு ஒரு சிஷ்யன் உண்டு, ஏதாவது ஒண்ணு உடனே ஒரு போன் பண்ணிடுவேன், போன் பண்ணா அப்படின்னு நிறைய கஷ்டம் அப்படி குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன போன் பண்ணா போதும், உங்க தலையில ஏத்துக்கா என் பாடு முடிஞ்சது, அப்புறம் உங்க பாடு அப்படின்னு நான் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கணும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் சத்தியம், அந்த பொறுப்பு இருக்கு பாருங்க. என் பாரத்தை உங்க தோல் அடிக்கிறதான் பரண்யாசன், என்னால சுமக்கப்பட்டு சுமை தாங்கி. அந்த காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல சுமை தாங்கி ஒன்று இருக்கும், அதை கொண்டு சுமை அடிக்க அப்பாடம் உட்காந்து. அந்த மாதிரி ஆச்சாரத்துல நம்முடைய சுமை அப்படி இறக்கி வச்சு அப்பாடான் இருக்கிறது பரண்யாசம், ரொம்ப சுகம். ஆனா யாரும் பண்ணிக்கிறது இல்லை. இந்த பஞ்ச சம்ஸ்காரங்களை இளையாழ்வாருக்கு பெரிய நம்பிகள் பண்றார். இன்னைக்கும் இந்த இளையாழ்வாருக்கு பெரிய நம்பிகள் அந்த சங்கு சக்கரம் எல்லாம் வச்சு பண்ணார் பாருங்க. இந்த சங்கு சக்கரம் இன்னைக்கும் மதுராந்தகம் ஏறி காத்த ராமர் கோவில்ல ராமானுஜ சன்னிதில இருக்கு, கண்கொண்டு பார்க்க வேண்டிய. இந்த மாதிரி எந்த மரத்தடி பக்கத்துல உபதேசம் பண்ணாரோ அந்த மரம் மகிழ மரம் இன்னைக்கும் மதுராந்தகம் ஏறி காத்த ராமர் கோவில்ல இருக்கு. அங்க ஒரு மண்டபம் மாதிரி உண்டு, அந்த மண்டபத்துலதான் சுவாமி இளையாழ்வாருக்கு பெரிய நம்பிகள் இத்தனையும் பண்ணார். அந்த மண்டபத்திலே போர்டு எழுதி வச்சிருப்பாங்க, இந்த இடத்துலதான் பெரிய நம்பிகள் இளையாழ்வாருக்கு உபதேசம் பண்ணி பஞ்ச சம்ஸ்காரம் பண்ண இடம். இன்னைக்கும் உற்சவ சமயங்கள்ல பெருமாளான ராமானுஜர் அங்க ஏல பண்ணி இதெல்லாம் உண்டு. சாட்சியா அந்த மரம், சாட்சியா அந்த மண்டபம் எல்லாம் இருக்கு. மிஸ் பண்ணிடாது. இந்த மதுராந்தகம் ஏரியும் அழகு, அந்த கோவிலும் அழகு, அந்த ராமனும் அழகு, அங்க சம்பவங்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் மதுராந்தகம். திவ்ய தேசம் கிடையாது, இந்த மாதிரி உத்தமமான ஒரு சம்பவம் நடந்ததுனால மதுராந்தகத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல ஒரு ஏற்றம் இன்னைக்குமே உண்டு. இன்னைக்கு மதுராந்தகத்துல ஸ்ரீ வைஷ்ணவ வேத பாடசாலை உண்டு. ஆச்சாரிய கிருஷ்ணன் அதிக பேர் மதுராந்தகம் பெருமாளை சேவிக்காம இருக்கவே மாட்டான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலே காஞ்சிபுரம் ஆச்சாரிய கிருஷ்ணன் மதுராந்தகம் சேவிக்காம கலந்தவே மாட்டான். காஞ்சிபுரத்திலே போறான் மதுராந்தகம்ன்றது அந்த ஆச்சாரிய மகாத்மாக்கள் தரிசனம் பண்ண சேர்ந்த ஒரு இடம். திருக்கோவில் முதலாழ்வார்கள் மூணு பேர் சந்திச்ச ஒரு ஏற்றம், திவ்ய பிரபந்தம் விளைந்த இடம் சொன்ன அந்த மாதிரி இளையாழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு கொண்டு வந்த ஒரு இடம் மதுராந்தகம். இளையாழ்வார் வைஷ்ணவனே கிடையாது, வடமா ஸ்மார்த்தா சரியா கன்வெர்டட் ஐயங்கர் அப்படின்னு சொன்ன சாதாரண பகுக்கியல் பாஷையில். இளையாழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவனா மாறின ஒரு இடம், மாத்தின ஒரு இடம், அவருக்கு அந்த பாக்கியத்தை கிடைச்ச ஒரு இடம் மதுராந்தகம் ஏறி காத்த ராமர். நிஜமாவே ரொம்ப விசேஷம். எனக்கு அந்த போனாலே என்னமோ பண்ணு, நிஜமா அந்த அந்த சாந்நித்தியம் அந்த அப்படியே அந்த வைப்ரேஷன் நிஜமாவே ஃபீல் பண்ண முடியும். அந்த ராமனும் அந்த சாந்நித்தியமும் அசாத்தியமா இருப்பார். இந்த கோவிலே ஒரு அழகு, பரமபாக்யமான ஒரு ஸ்தலம் நிஜமாவே. உடனே அடையாழ்வார் அவ்வளவு சந்தோஷப்பட்டார். ஆச்சாரியன் திருவிடுகளை விழுந்து விழுந்து சேவிச்சுட்டே இருக்கா. என்ன பண்ண வேண்டாம், இவ்வளவு பெரிய கைங்கரியம், இவ்வளவு பெரிய கிருப பண்ணிருக்காள். நிஜமாவே நிஜமாவே ஏற்றி மனத்தி எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகின்றான். நிகமாந்த மகாதேசிகர் ஆச்சாரனுடைய பெருமையை பற்றி பாசுரம் எழுதியிருக்கார். அவர் சொல்றார், ஏற்றி மனத்தி எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகின்றான். சம்சார சாகரத்திலே நம்மளை கரையேற்றி விடுறான்னா இதுக்கு ஒரு பத்தி என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுங்க. சில விஷயத்துக்கெல்லாம் வந்து பர்த்தியே கிடையாது, நீங்க பண்ணதுக்கு நான் திரும்பி பண்றேன்னு சொல்ல முடியாது. அம்மா சின்ன வயசுல நமக்கு தாய்ப்பால் கொடுத்து 10 மாசம் கர்ப்பத்தில் சுமந்து தாய்ப்பால் எல்லாம் கொடுத்து நம்முடைய மலமூத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நம்ம எவ்வளவு பண்ணாலும் இதுக்கு சமானமாகுமா சொல்லுங்க. அண்ண தங்கத்திலேயே புஷ்பம் பண்ணி சொர்ணாபிஷேகமே பண்ணாலும் நிச்சயமா அப்பா தன் வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு நம்ம சுகத்துக்காக எவ்வளவோ காரியம் நமக்கு உடம்பு முடியாமல் அர்த்தராத்திரம் எடுத்து நான் ஆசை ஓடி இருக்கோம். நம்மளெல்லாம் படிக்க வச்சுக்க இந்த இடம் அந்த இடம் எவ்வளவு தான் எத்தனையோ உலகத்தை பாருங்க, எத்தனையோ அப்பா மக்கள் படிப்பறிவு இல்லாத இருக்கு. ஆனா தன் குழந்தைகள் அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுக்க திரும்பி என்ன கொடுக்க முடியும். அவள் ஆயுஷ் வரைக்கும் அவள் நல்லபடியா காப்பாத்திட்டு அவள் நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை உபகாரத்தை பண்ணிட்டு அவ மனசு வருத்தப்படாம வாழ்ந்துட்டோம்னா அதுவே இவ்வளவு நம்மளால பண்ண முடியும். அவ மனசு நோகாதபடி நடந்துட்டோம்னா இதுவே பெரிய விஷயம். ஒரு அப்பா அம்மா இந்த ஜென்மாவோட சம்பந்தம் அவ்வளவுதான், அதுக்கே ஒண்ணும் பண்ண முடியாது. ஆச்சாரிய சம்பந்தம் எச்சைக்கும் ஏழு ஏழு பிறக்கும். வைகுந்தம் வரைக்கும் நமக்கு ஒரு அருகதையை கொடுக்கிற, வைகுந்தம் வரைக்கும் நீ போகலாம்பா, உனக்கு வைகுந்தத்தை நுழையறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, அதாவது ஆச்சாரியம் நம்ம அடையணும்னு வச்சுக்கோங்களேன், வைகுந்தத்துல நமக்கு ஒரு இடத்த பிளாட் போட்டு நம்ம பேர் எழுதி வச்சு உன்னிடம் அப்படி வைக்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி ஆச்சாரம் அடைஞ்சு அந்த பஞ்ச சம்ஸ்காரம். ஒவ்வொரு சம்பிரதாயத்தை ஒவ்வொரு விதமான சம்பிரதாயம், ஒவ்வொரு விதமான சம்ஸ்காரம், கௌடிய வைஷ்ணவ சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயம் வேற விதமா உண்டு, மத்துவர்கள் வேற விதமா, அத்வைய சம்பிரதாயம் ஒவ்வொன்றும் இது வசதி எதிர்த்தாச்சு. வைஷ்ணவ சித்தாந்தத்துல இந்த முறை வச்சிருக்க ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல அந்த மாதிரி இந்த சம்ஸ்காரங்கள் பண்ணி நமக்கு வைகுந்தத்துல ஒரு இடத்தை கன்ஃபார்ம் பண்றோம். எவ்வளவு பெரிய இது, அதுக்கு யார் உபகாரம் பண்ண முடியும்? ஒன்பதகா நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், மாயனும் ஒரு கைமாறு மாயனும் காணகின்னா. கிருஷ்ணனை 64 நாள் சாத்தியமுனி ஆசிரமத்துல படிக்கிறான், படிச்சு முடிச்சுட்டு குருவே எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு, உங்களை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்கோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் அவர் சொல்ற, என் பிள்ளை இறந்து போயிட்டான்டா அவனை மீட்டு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் புனர்தத்தனம் பகவான் அவ்வளவு பிரயத்தனப்பட்டு மீட்டு கொண்டு வரான். மாயனும் காணக பெருமாளே பக்தி பண்ண முடியல, என்ன நம்மள என்ன பண்ண முடியும்? அதுக்கு மிகமாந்த மகாதிசேஸ்வரர், போற்றி உகப்பதும் குந்திகள் கொள்வதும் பொங்கு புகழ் சாக்கி வளர்ப்பதும் சற்றல்லவே முன்னம் பெற்றதற்கே. ஆச்சாரண தியானம் பண்ணலாம், அந்த ஆச்சாரர்களை பத்தி பெருமையா பேசலாம், அவர் சொன்னபடி நடக்கலாம். இவ்வளவும் பண்ணா கூட அவர் நமக்கு பண்ண கருணைக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லை. அப்பா அம்மா நல்லவா அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு பெரிய விஷயமா, அவளை நினைச்சிருந்திருக்கிறது பெரிய, நினைக்கிறேன்னா அசிங்கம், அவளை கொண்டாடுறேன்னு அசிங்கம், கொண்டாடினா அவளை நினைச்சிருந்தா பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு விஷயத்த சேர்த்தியா? சத்தியமா கிடையவே கிடையாது. சற்றல்லவே முன்னம் பெற்றதற்கே, அவ நமக்கு பண்ண உபகாரத்துக்கு திரும்ப பிரதி உபகாரம் நம்மாலே பண்ண முடியாது. விளையாழ்வார் அழகா சேவிச்சா நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்குன்னு அத பெரிய நம்பிக்கை சொன்னார். நான் சொன்னதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படியே பகவான் அனுபவிச்சு பகவான் இஷ்டமா இருந்தா போதும். அப்ப உடனே இளையாழ்வார் அவர்கிட்ட கேட்கிறார், பிரமாணம் என்ன, பிரமாணம் எது, பிரமேயம் எது, பிரமாதாயா, இதெல்லாம் டெக்னிக்கல் வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்தி விஷயத்துல ஆன்மீக விஷயத்துல கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல் பிலாசபி இப்படிதான், எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் சொன்னா தான் புரியுது, வழியே கிடையாது. அந்த மாதிரி ஆச்சரியமா, பிரமாணம் எது, பிரமேயம் எது, பிரமாதாயா அப்படின்னு ஒரு 3 கேள்வி கேட்கிறார். அப்ப உடனே பிரிநம்பிகள் வாங்க காஞ்சிபுரத்துல காற்றை அப்படின்னு சொல்லி இளையார் கல்வியை பிடிச்சி நேர காஞ்சிபுரம் வைச்சிட்டு போறார். எதை கொண்டு ஒரு விஷயத்தெல்லாம் உணர்றோமோ அது பிரமாணம். பூனைய பார்த்து அப்படியே புலி மாதிரியே இருக்கு, குழந்தைகளுக்கு வந்து புலியே பார்த்ததில்லை, புலி எப்படிமா இருக்கும் அப்படின்னு பூனை போறதை பத்தி இது மாதிரியே அது இருக்கும், இதோட பெருசா இருக்கும், அது மேல வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியா. இந்த பூனையை ஒரு எடுத்துக்காட்டா சொல்லி அது இப்படி இருக்கும் சொல்ல முடியா, இது பிரமாணம், இதுக்கு பேர் பிரமாணம், எக்ஸாம்பிள். இப்படி கொதிக்கிறது அப்படின்னு சொல்லி, இப்படி கொதிக்கிறது அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி தங்கம் மாதிரி மின்ற, தங்கம் இல்ல தங்கம் மாதிரி மின்றது, அந்த ஒரு உபமானம் சொல்லி இது போல அது இருக்கு. ஒரு பெண் அழகா இருக்கா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, ரொம்ப அழகினா மகாலட்சுமி, இட்லி மல்லிப்பூ மாதிரி இருந்தது, மல்லிப்பூ சாப்பிடுற வஸ்துவா, ஆனா அதோட மிருது அந்த வெண்மை அது அது இருக்கு. இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்குன்றமே இந்த மல்லிப்பூன்றது பிரமாணம், இட்லியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு வஸ்து உதாரணமா சொல்றோமே அதுக்கு பிரமாணம்னு பேர். நமக்கு எது பிரமாணம்னா வேதம் பிரமாணம், பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்லாம் எது சொல்றதுன்னா வேதம் சொல்றது. அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, நீ பாக்குற எல்லாத்தையும் அது இருக்கு, அது இல்லாம எதுவும் இல்லை, ஆனா அதுதான் எல்லாம், ஆனா எல்லாம் அது இல்லை, இதுதான் பிரமாணம். இப்படி சொல்றதுனால வேதம் பிரமாணம், பாக்கெட் மாதிரி வேகமா போறோம், நிறைய விஷயங்கள் சொல்றது பிரமாணம் மாதிரி. பெருமாள் பத்திய விஷயங்களை நமக்கு காட்டி கொடுக்கறது வேதம், அதனால பிரமாணம். பிரமாணத்தை கொண்டு எதை உணர்றோமோ எதை அனுபவிக்கிறோமோ அதுக்கு பேர் பிரமேயம். பாத்தியா நீ நான் சொன்னேன் பாத்தியா, புலி பூனமா இருக்கும் பாத்தியா, ஆமா ஆமா ஆமா. பிரமாணத்தை கொண்டு எதை அறிகின்றோமோ அது பிரமேயம். அதுக்கு ஜுரம் வந்துடுறது, நெருப்பா கொதிக்கிறதுன்னு சொல்ல, நெருப்பு கொதிக்குமா, நெருப்பு கொதிச்சு நமக்கு தெரியுமா, நெருப்புக்கு எந்த அளவு கொதிங்களே நமக்கு தெரியறதா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது. ஆனா உடம்புல ரொம்ப சூடு இருந்தா நெருப்பா குதிக்கிறது, நெருப்பான கை வச்சு அப்படி பாக்கணும், ரொம்ப குதிக்கிறது பரவாயில்லையே, கேஸ் எடுக்க பத்த வச்சு சூடு சரியா தான் இருக்கு அப்படின்னு கைய வச்சா பாக்கணும். ஆனா அதாவது அவ்வளவு தூரம் உடம்புல அந்த உஷ்ணம் அதிகமா நெருப்பா குதிக்கிறதுன்னு சொன்னேன், அந்த நெருப்பா குதிக்கிறதுன்னு சொல்லி அந்த சூட்டை உணரணும் பாருங்க. பிரமாணத்தை கொண்டு எதை உணர்கின்றோமோ அது பிரமேயம். அதாவது வேதம் பிரமாணம், பெருமாள் பிரமேயம், அவ்வளவுதான். ரொம்ப குழப்பமா இருக்கும். பிரமாணம், வேதம், பிரமேயம், பெருமாள், பிரமாதா. அடுத்து ஒண்ணு இருக்கேன், பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை யார் அனுபவிக்கிறாளோ அவர்கள் பிரமாதம், அவ்வளவுதான். இத்தனையும் சொல்லிட்டு நேர போகும்போது எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டா, பிரமாணம், வேதம், பிரமேயம், பெருமாள், நிறைய வியாக்கியானம் எல்லாம் சொல்லி அழகா நிரூபணம் பண்ணிட்டு இந்த பிரமாதான்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லல, நேர ஐஷண்ட போய் வரதராஜன் சன்னதியில் நிக்க வச்சுட்டு பாரும் வரதனை, பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அனுபவியும் அப்படின்னு விட்டார். ஏற்கனவே வரதன் என்ன தெரியும், வேதம் படிச்சிருக்கார். இப்ப ஆச்சாரியன் சொன்ன உடனே இன்னும் கிளியரா புரிஞ்சு கொடுத்தான், இன்னும் சுலபமா, ஓ வரதன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வரதன் நன்னா புரிஞ்சுட்டான். அப்படியே மயங்கி அப்படி கைகூப்பிட்டு பாதாதி கேசம் கேசாதி பாதம் வரதராசனை பிரத்யட்சமா பார்க்கிறார். இது வரைக்கும் பிரத்யட்சமா வரதராசனை இளையாழ்வார் பார்த்தது இல்லை, அதாவது வேடுவன்ற ஒரு வேஷத்துல பார்த்திருக்கார், பெருமாளை பெருமாளாகவே அவர் பார்க்கல. விளையாழ்வாருக்கே அப்படின்னா நம்மெல்லாம் கோவில போய் பாக்கிறது சிலையத்தான் பார்க்கணும், சில தங்கர அதுபடி படுத்துருப்பா இப்படி ஒரு சிலையத்தான் பார்க்கணும், ரங்கன ரங்கனா பார்க்க வேண்டாமா. இப்ப எத்தனையோ பேர் ஆத்துல போவோம், யாரு தாத்தா பாட்டி அம்மா அப்பா போட்டோ பார்க்கணும், தாத்தா பாட்டி இல்ல போட்டோ வச்சு வகுண்டா இருக்கா ஒல்லியா இருக்கா, பட் அவளோட குணங்கள் அவளுடைய சுபாவம் போட்டோல தெரியுமா, சத்தியமா தெரியாது. நம்ம எல்லாம் அப்படிதான் பாக்கணும். அதே அவளை நேர பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு, அந்த குணங்கள் அனுபவி பிரத்யம் பிரத்யம் நம்ம பிரத்யமா பாக்கல. ஒரு போட்டோ பாக்கிற மாதிரி ஒரு மூர்த்திய ஒரு சிலா ரூபத்தை ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் பாக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு வஸ்துவாத்தான் நம்ம கோவில்ல தெய்வத்தை பார்ப்போம். நாஸ்திகன் சொல்லலாம் அது கல்லு, ஒரு விதத்தை கரெக்ட் கல்லு அவ்வளவுதானே, அவனுக்கு அப்படிதான் பார்க்க தெரியறது. அவனை அதுக்கு மேல அது உயிருள்ள ஒரு வஸ்துவாக பேசுறவனாக சிரிக்கிறவனாக விளையாடுறவனாக அவனுக்கு தெரியறது. ஏன்னா அவன் வந்து அகம்பாவத்தினால எனக்கு தெய்வம் முதல்ல காட்சி கொடுக்கட்டும் அப்புறமா ஒத்துக்கிறேன்னு சொன்னான். குருவை பிடிச்சாத தெய்வ காட்சியே கிடைக்கும். இப்ப இளையாழ்வாருக்கு பிரத்யக்ஷமா வரதன், அவன் அவனாக வெறும் சிலையா இல்ல, நீலநேக சுந்தரனாக செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செங்கனிவாய் சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக பிரபு காட்சி வரலாம். கழுத்துல மாலையெல்லாம் போட்டு சில மேல மாலை பிரத்யமா பார்த்தோம்னா பகவான் தோல ஆடுறது, அவன் சிரிக்கிறது, பகவான் சிரிச்சுட்டே இருக்கார். பேசும்பொழுது அந்த உதடு திறந்து மூடதான் நமக்கு தெரியாது. ஆனா பிரத்யமா இளையாழ்வார் இந்த பெரிய நம்பிகள் சொன்ன பாதாதி கேசம் கேச ரொம்ப அழகு வரதன் பார்த்துட்டே இருப்பான். சிலா ரூபமே இவ்வளவு அழகா இருக்குன்னா பிரத்யத்துல இவ்வளவு அழகா இருப்பார் வரதன். ரங்கராசன், ரங்கராசன் ஆண்டா சொல்ல கொள்ளழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பு எழுதமல பூ வழகர் என்ன ரங்கத்து இன்ன முத இவ்வளவு அழகுன்னு சார் நமக்கு ரங்கநாதன் முடி தெரிகிறதா, குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கண்ணுடி மூஷின் தான் இருக்க சிமிட்டுறது கூட கிடையாது நம்ம பாக்குற ரங்கன். ஆனா ஆண்ட சொல்ல கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூ வழகர் ரங்கநாத நாபியில கமலம் பெருசா மேல வந்து பத்மநாபர் மாதிரி கிடையாது. ஆனா ஆண்ட சொல்ல கொப்பூழில் எழுகமல பூ வழகர் என்ன ரங்கத்து இன் அமுதர் பிரத்யமா பாதுன்னு சொல்றான். அதுனாவே பகவானோட கேசம் எல்லாம் தெரியுது. சௌரியராஜ பெருமாள் போய் பாக்குறோம், சௌரி தெரியுதா முடி தெரியுதா இல்லையே, சத்தியமா தெரியுது. நிறைய விஷயங்கள் ஆழ்வாராதிகள் பாசனம் எல்லாம் பாக்குறதுக்கும் நம்ம பாக்குற சிலைக்கும் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்க வழியே பிரத்யத்துல தெரியறது இல்லை. இங்க அழகா பிரத்யமா இளையாழ்வாருக்கு ஜோரா வரதராஜன் காட்சி கொடுத்துட்டான். அப்படியே தன்னை மறந்து பாதாதி கேசம் கேசாதி பாதம் வரதராஜனோட செந்தாமரை பாதங்கள் அழகான சொப்பு சொப்பு விரல்கள் முத்தும்மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்து தலைப்பெய்தார் போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்துட்டிருந்தவா காணீரே ஒன்று தடியே வந்து காணீரே அழகான அந்த விரல்கள் ஆச்சரியமான கருணையில திருமேனி, அற்புதமான தனுக்கால்கள், தங்க தண்டை, தங்க சலங்கை, அழகான பீதாம்பரம், அதி விசேஷமான முழங்கால்கள், அத்தியாச்சரியமான முட்டி, அதி அற்புதமான திருத்தொடைகள், ஆச்சரியமான குஹ்ய பிரதேசம், இடுப்பில் அழகான உத்தியானம், அதிவிசேஷமான நாபிக்கமலம், அக்கன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளம் கைகள், அழகாக அப்படி கையை வச்சு அபயம் அப்படின்னு மாசிசனர் எழுதி வச்சுட்டு, சர்வாபரம் பூஷிதனாக சாட்சாத் மன்மத்த மன்மத்தனாக இந்த திருக்கோள்கள், அந்த செம்பவளவாய் புன்னகை பூத்த திருமுக மண்டலம், அழகான முத்து போன்ற பிரகாசிக்கிற பற்கள், அழகான திருமூக்கு, தீர்க்கமான கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம், தலையில கீடம், காதல மகர குண்டலம், பெருமாள் பலபலபலம் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டார். அப்படியே மயங்கி 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 இளையாழ்வார் பார்க்க உடனே இப்படி தோழ தட்டினார் பெரிய நம்பிகள். பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அனுபவிக்கிற நீரே பிரமாகா, இவ்வளவுதான். பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை யார் அனுபவிக்கிறாரோ அவர்கள் பிரமாகா. பதில் சொல்லலையா, இவர் அனுபவிக்கும் பொழுது இப்ப வேதம் புரியதான், வேத புருஷன் யாரு, வரதராஜன். வரதராஜன் எது காட்டுறது, பிரமாணம். தெளிவா எடுத்தா கிளியரா, கிளியர். இப்ப நீ தான் பிரமாதம், அவ்வளவுதான். பிரமாணம் பிரமேயம் பிரமாதம், பிராணம் சொல்லிட்டோம், பிரமேயம் சொல்லிட்டோம். நீங்க பிரமாதாவா இல்லையா தீர்மானம் பண்ணுங்க. பிரமாதாவா இல்லைன்னா குருவை இறுக்கி பிடிங்க, பிரமாதாவா இருந்தா அனுபவிங்க. பிரமாதாவா ஆயிடுவோம் என ராமானுஜோகம் கேட்கிறோம். மீதி விஷயம் நாளைக்கு.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ண ராதே
ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே
ராதே
Radhe Krishna, Krishna Radhe Radhe Krishna, Krishna Radhe Radhe Krishna, Krishna Radhe Radhe Krishna, Krishna Radhe Radhe Krishna, Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Jai Sadguru Maharaj Ki ಸಮಸ್ತ ಭಾಗವದಲುಕು ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಜೈ ಜಾನಕೀ ಕಾಂತ ಸ್ಮರಣ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣ ಆಳ್ವಾರ್ ತ್ರಿವಡಿಗಳೇ ಶರಣಂ ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ காவேரி மாதா கீ சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ ராமானுஜ